بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய இந்த மாதாந்த வகுப்பிலே அன்பளிப்பும் அதன் சட்டங்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் இன்றைய இந்த உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, அன்பளிப்பு என்ற இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு சில பொழுதுகளில் இதில் என்ன பெருசா இருக்குதுன்னு கூட என்ன செய்யலாம் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பளிப்பு என்கின்ற சட்டம் இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் என்று சொன்னால், ஒரு சகோதரர் அதாவது எம்ஏ முடிப்பதற்காக இதை ஆய்வு என்ன செஞ்சுகிறது, அன்பளிப்பு மதன் சட்டங்களும் என்கின்றத முற்படுத்துகிறார். அப்படின்னா என்ன, ஒரு மிகப்பெரிய பகுதி இதில் என்ன செய்கிறது, சம்பந்தப்பட போய் தான் அந்த ஒரு ஆய்வை முற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு பகுதி இதில் என்ன செஞ்சிருக்குது தெரிவிப்பதை நாம் என்ன செய்கிறோம், அவதானிக்கிறோம். அந்த அடிப்படையில் இதுல அந்த அத்தனை விஷயங்களும் இங்கே சொல்ல முடியாது விட்டாலும் தலைப்பு வாரியாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டிவிட்டு எமது சமுதாயத்திலே உள்ள சில விஷயங்களை இந்த இடத்துல என்ன செய்யலாம், சொல்லலாம் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அன்பளிப்பு அப்படின்ற ஒரு பகுதியை நம்ம எடுத்து பண்ணு சொன்னால், அன்பளிப்பு என்றால் என்ன, இஸ்லாம் வரைவிலக்கணப்படுத்துகின்ற ஒரு பகுதி இருக்கும். உலகத்தில் உள்ள விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் கொஞ்சம் அதை என்ன செய்யும், முறைமைப்படுத்தி சொல்லும் அது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுகிறது என்ற அந்த வரைவிலக்கணத்தை. இரண்டாவது, கொடுப்பவருக்கும் வாங்குறவருக்கு இடையில சில விஷயங்கள் இருக்குது. நோயாளி சரியாக மௌத்தார கட்டத்தை பார்த்து என் எல்லா சொத்துக்களை நான் இவருக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அன்பளிப்பு தான், ஆனா பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிடும், சொத்து இல்லாம போயிடும். அப்ப அந்த நேரத்தில் அந்த அது அன்பளிப்பா வசியத்தா, வசியத்தன் எடுத்தா மூணு ஒன்று தான் என்ன செய்யலாம் அவருக்கு அப்படி சொல்லலாம் என்று எடுப்பதா, எப்படி இருக்குது. போதையில் ஒருத்தர் சொல்றாரு, நம்ம ஊடலாம் உனக்கு தான்றாரு. இப்ப வந்து என்ன, அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி வாங்கவும் கூடாது, அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி வாங்கவும் கூடாது. அப்ப இப்படி இஸ்லாமிய சட்ட ரீதியாக ஒருத்தர் கொடுத்துட்டார்னா அவர் எழுதி வாங்கிட்டாருன்னு சொன்னால் அடுத்த பகுதி என்ன, இஸ்லாமிய சட்டப்படி இது என்ன செய்யும், கூடுமா கூடாதா என்று பல விஷயங்கள் அன்பளிப்போடு சம்மந்தம். எனவே கொடுக்கின்றவர் வாங்குகின்றவர் அப்படின்கின்ற அடிப்படையில் சில அம்சங்கள் உண்டு. அடுத்தது அன்பளிப்பு என்றது உங்களுக்கு சொந்தமானத்தை நம்ம அன்பளிப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. உங்களுக்கு சொந்தமானத்தை நான் அன்பளிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு, சொந்தம் இல்லாதவைகள் அன்பளிப்பு கொடுக்க இல்லாத. எனவே அன்பளிப்போடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சில பிரதானமான தலைப்புகளுக்கு அன்பளிப்போட, ஒன்று ஆட்சியாளருக்கு, அரசாங்க துறையில் உள்ளவருக்கு பொதுமக்கள் கொடுக்கிற அன்பளிப்பு, அந்த அன்பளிப்பு எங்க போய் முடியும்னு உங்களுக்கு தெரியும். இந்த அன்பளிப்பு எப்படி நம்ம என்ன செய்யறது கருதுறது, கணவன் மனைவி என்று திருமணம் முடிப்பதற்கு முன்னால பேச்சுவார்த்தையில நிறைய அன்பளிப்பு போகும், திருமணம் முடிஞ்சா அப்படியே ரிட்டர்ன் என்ன செய்ய மாறு. இந்த அன்பளிப்பை பத்தி நம்ம என்ன செய்யறது, எப்படி இதை புரிந்து கொள்வது, மார்க்க அறிஞர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பளிப்பு, அதுவும் அவர் ஒரு தொழில் ரீதியான மார்க்க அறிஞராக இருந்தால், முஃப்தியா இருக்கிறாரு இவருக்கு இந்த அன்பளிப்புகள் போனா இதை நம்ம எப்படி என்ன செய்யறது புரிந்து கொள்வது. அதே போல இந்த பொருளை வாங்குங்க உங்களுக்கு கிஃப்ட் ஃப்ரீ அப்படின்னு, கிஃப்ட் என்ன ஃப்ரீ தான், கிஃப்ட் ஃப்ரீயா என்ன செய்வான் கொடுப்பான். இந்த அன்பளிப்புகளை பத்தி என்ன சொல்றது, 1000 ரூபாய் கொடுத்தா தான் 100 ரூபாய் அன்பளிப்பு அதுல கிடைக்குது, கிஃப்ட் வவுச்சர் கிடைக்குதா. இப்ப 1000 கொடுத்தா, 1000 கொடுத்தா அன்பளிப்பு கிடைக்கும் என்ற இந்த நிபந்தனை என்னது சரியானதுதான். அன்பளிப்பு என்ற பகுதியும் நம்ம தெரிஞ்ச ஒரு பகுதியும் இருக்குது. ஆனா சட்ட ரீதியாக அரசாங்கம் என்கின்ற நிலை வருகிற நேரத்தில் அந்த அன்பளிப்பை நாம் எப்படி அணுகணும் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. வாப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு இருக்குது. ஒரு மகனுக்கு வாப்பா என்ன செஞ்சிடறாரு, இந்த வீடே உனக்கு தாப்பா, அவன் இப்பதான் 3 வயசு, இவனுக்கு என்னது வீடு அப்படின்னு விட்டுட்டு அவர் மூத்தாகிடுவாரு. டோட்டல் சொத்து யாருடைய பேர்ல போயிரும், மூத்த மகனுடைய பேர்ல போயிரும். இது சரிதானா அப்படின்றது. இரண்டாவது கல்யாணம் முடிக்க போறாரு, நடக்க போறது இல்ல என்றாலும் உதாரணத்துக்கு இரண்டாவது கல்யாணம் என்ன செய்யறாரு, முடிக்க போகிறார். முடிக்க போன இடத்துல முதலா மனைவி உங்களோட டோட்டல் சொத்தை எனக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு என்ன செய்ய, நீங்க இரண்டாம் திருமணம் முடிங்கன்றாரு. இந்த அன்பளிப்பு என்ன கூடுமா கூடாதா, இது நான் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அன்பளிப்பு என்கின்ற பகுதி நம்ம இதுக்குள்ள இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நமது அறிவை கேட்பதா நம்ம என்ன செய்வோம், யோசிப்போம். ஆனா அன்பளிப்பு என்று இஸ்லாமிய சட்ட ரீதியா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுல பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எமது சமுதாயத்திலே அன்பளிப்பு என்பது பாதிப்பு ஏற்படுத்திய பல பகுதிகள் இருக்கு. அதுதான் இங்க முக்கியமான என்ன செய்யணும், சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு அதாவது அவுட்லைனாக சொல்லி காட்டுற இஸ்லாம் அன்பளிப்பு அப்படின்றது சட்ட ரீதியாக என்னென்ன இடங்கள் எல்லாம் என்ன செய்யுது சிக்கல்களாக மாறும், எனவே அந்த இடங்கள் எல்லாம் கட்டாயம் வரையறுத்து என்ன செய்யணும் பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு விரிந்த ஒரு பகுதி. அன்பளிப்பு சம்பந்தமாக வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்கள் அப்படின்னு நம்ம தொகுத்தோம்னா ஒரு 100 சதவீதத்துக்கு மேல என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது வெறும் அன்பளிப்பு ஹதியா சம்பந்தமான விஷயங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எமது சமுதாய ரீதியான வரைவிலக்கணத்துக்கு நம்ம வந்தீங்கன்னா ஹதியான பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறது. ஹதியான என்ன பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் ஹதியா. ஒரு என்னது பிச்சைக்கார வந்தீங்கன்னா ஹதியாண்டு கொடுத்துருன்றது. அப்ப ஹதியாண்ட என்ன பிச்சை கொடுக்கறது. ஆனா உண்மையிலேயே அது ஹதியா இல்ல, அதுக்கு என்ன சரியா சொல்லணும் சதகா. அதுக்கு சரியான வார்த்தை வந்து சதகா என்ற வார்த்தை தான். ஆனா இவனுக்கே அது பிச்சை காசி மாதிரி வழங்கினதுனால ஹதியான்டான். என்ன இவன் கொடுக்கறதே எது 1 ரூபாயா மாத்தி அதை சேஞ்ச் பண்ணி அதை 2-ஆ 4-ஆ உடச்சி 4 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கங்கன்னு அனுப்பிடுறது. அப்ப இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கறதுனால நம்ம அதுக்கு சதக்காண்டு சொல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி, அதனால ஹதியான் என்ன செஞ்சிருக்கிறது அதுக்கு நம்ம வைத்திருக்கிறோம். ஆனா இஸ்லாமிய சட்டப்படி அது ஹதியா இல்ல. பெரும்பாலும் கேட்டு கொடுத்தா அதுக்கு என்ன பேர் இல்ல ஹதியா என்ற பேர் அதுக்கு இல்லை. கேட்காமல் கொடுக்கப்படணும் என்றதான் முதல் அம்சம். அன்பளிப்புடைய முதல் விஷயமே கேட்காமலே என்ன செய்யணும் கொடுக்க. என்ன அன்பளிப்பே தாரீங்க இல்லைன்னா பிச்சை. அது என்ன அன்பளிப்பே தாரீங்க இல்லைன்னு கேட்டா பிச்சை. அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு மொய்யன்னு கொடுக்கப்படுறதெல்லாம் அன்பளிப்பா பிச்சையா? பிச்சை. அது வந்து என்ன அர்த்தத்துல வரும்? அது வந்து பிச்சை என்ற சட்டத்துக்குள்ள வந்துரு. காரணம் என்ன? ஒரு ஆளை உட்கார வச்சு எவன் தரல எவன் தரல பாத்துக்கு அப்படி என்ற அமைப்புல அது உட்கார வச்சு. எனவே அன்பளிப்பு என்றால் எது அப்படின்றது நம்ம புரிஞ்சு. திரும்பி வாங்க கூடாது இஸ்லாம் சட்டம் மட்டும் சொல்லுதா இல்லையா? அன்பளிப்பு கொடுத்தா என்ன செய்யக்கூடாது? திருப்பி பெறக்கூடாது. அப்ப திருப்பி பெறக்கூடாதுன்னா அது என்னதான் அன்பளிப்பாக இருக்கணும். அப்ப எதுக்குள்ள அன்பளிப்பு வரும்ன்றது மிக முக்கியம். திருமணத்துக்கு முன்னாலே மனைவிக்கு என்ன செய்வோம்? ஆக ஓகோண்டு எல்லார தங்கச்சியில தாத்தர நகை ஊர் நகை எல்லாம் சேர்த்து மனைவிக்கு போட்டுறது. ஏன் நமக்கு தானே திருப்பி வரப்போகுது என்ற அந்த நம்பிக்கையில எல்லாவற்றையும் போட்டுறது. கல்யாணம் முடிச்ச ஒரு 4-5 மாதத்துல வைஃப்ட தான் என்ன செய்யறது முறையிடுறது. பாரு நிலைமை எப்படி எப்படி போகுது இப்படி போகுதுன்னா என்ன முன்னுரை? வைஃப்ட போய் தான் முறைப்படுறாங்க பொருளாதார சிக்கலுக்கு அவங்க தீர்வு சொல்ல போறாங்கடா. இல்ல போட்ட நகை எல்லாத்தையும் கலட்டி எடுத்து வித்து ஏதாவது பிசினஸ்ல போட்டு டோட்டலா முடிச்சுட்டா நம்மள சிக்கல் என்ன செஞ்சுட்டா கண்ணை குத்தி கண்டே எரிக்கும் என்பதனால அதை முடித்துக் கொள்வதற்காக வேண்டி போடுறமா இல்லையா? அது வைஃப் தரத்தான் செய்வான். என் வைஃப் எனக்கு அன்பளிப்பா தந்தது வெளியே பெருமையாக இரு. என்ன எனது வைஃப் வந்து அன்பளிப்பாக தந்தது. இது சம்பந்தமாகவே இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய அறிஞர்கள் பேசிக்கிறாங்க. இது மனைவிய வந்து இந்த மாதிரி அன்பளிப்பு தந்தா திருப்பி வாங்க கூடாது. நம்ம ஹதீஸ் வேற அவங்களுக்கு சொல்லுவோம் என்ன ஒரு அன்பளிப்பு தந்தா திருப்பி வாங்க கூடாது. ஆனா நீ வாங்கினது அன்பளிப்பா இல்லையா? இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் இந்த ஹதீஸை சொல்லி மனைவிட்டு அப்படி சொல்லலாமா? இது பிராக்டிக்கலான பிரச்சனைகள். இப்ப நான் சொன்ன உதாரணங்கள் என்ன? நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன உதாரணங்கள் எல்லாம் சட்ட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இதெல்லாம் என்ன செய்யும் ஒன்றாக அமையும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அன்படிப்பு என்றால் என்ன? அதாவது ஹதியான்னு சொல்றது. சதகா என்று சொன்னால் கேட்டோ கேட்காமலோ ஒருவருடைய தேவைக்காக கொடுப்பது. எப்படி? கேட்டோ கேட்காமலோ அவருடைய தேவையை அறிந்து நம்ம கொடுப்பதுக்கு பேர் என்ன? சதக்கா. சில பொழுது அவர் ஹதியாவாக என்ன செய்யலாம் அவர் நினைச்சிக்கலாம். ஆனா எங்களை பார்வையில் அதை என்ன செய்யும் சதக்காவுடைய பகுதி இருக்கும். சதக்கா என்கிற நேரத்தில் அந்த நீயத்து மிக முக்கியமா இருக்கும். சதக்கா என்கின்ற இது என்னத்தோட எப்படி சம்பந்தப்படும்? அவர் எங்களை நெருங்கணும் அவர் எங்களை நேசிக்கணும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டால் அது சதக்காவா நினைக்கலாமா? அப்படி சதக்கா கொடுத்துட்டு சதக்கா கொடுத்துட்டு இவர் என்னோட மிச்ச நெருக்கமா இருக்கணும் இவரோட மிச்ச நெருக்கமாயிக்கணும் என்ன பார்த்தா மிகவும் சிரிக்கணும் என்ன பார்த்தா சலாம் சொல்லணும் என்னோட மிச்சம் நல்லா இருக்கணும் அது சதக்காவாது. அப்படி நினைச்சோம்னா சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. புரிஞ்ச வித்தியாசம்? அப்படி நினைத்தோம் என்றால் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது. நீ எதுக்காக வேண்டி கொடுத்தாய்? அவருடைய சிரிப்புக்காகவும் அவருடைய சலாத்துக்காகவும் அவரோட கீழே இருக்கணும் கொடுத்தாய். ஆனா அன்பளிப்பு என்ன? அதுக்கு தான் கொடுக்கறது. அன்பளிப்பு கொடுக்கறது நோக்கமே என்ன? சதக்காக்கு எதெல்லாம் கொடுக்க கூடாதோ எந்த நோக்கத்துக்கெல்லாம் சதக்கா கொடுக்க கூடாதோ அந்த நோக்கத்துக்கு கொடுக்கற பேர் தான் என்ன? அன்பளிப்பு. அவர் நம்மளோட அன்பா இருக்கணும், நெருக்கமா இருக்கணும், நல்ல இணைப்பாக இருக்கணும், நமக்கு சலாம் சொல்லணும், நம்மளோட சிரிச்சுக்கலாம், இதுக்கு பேர் தான் என்ன? அன்பளிப்பு. துவங்கிட்டா எல்லாம் ஒண்ணு மாதிரிதான் இருக்கும். ஆனா எந்த நோக்கத்துக்காக நம்ம அன்பளிப்பு செய்வோமோ அந்த நோக்கத்துக்காக எது செய்யக்கூடாது? சதக்கா செய்யக்கூடாது. சதக்கா செய்யக்கூடாது. சதக்கா செய்வதை பொறுத்த வரைக்கும் கொடுத்த நிமிஷத்தோட எவ்வளவு கொடுத்துன்னு மறந்துடும். மறக்கிற மாதிரி கொடுத்தா அது வேற விஷயம். எப்படி மறக்கிற மாதிரி கொடுக்கணும்? அவ்வளவு சீப்பாயிருக்கும். அதல்ல, நம்ம கொடுத்த நிமிஷத்தோட மறந்துடும்னா எவ்வளவு பெரிசா கொடுத்தாலும் சரி என்ன செஞ்சிடணும், அதை நம்ம ஞாபகத்திலே என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. யார் ஞாபகத்தில் வச்சிருக்கணும், வாங்கினவர் வச்சிருக்கணும், ஆனா யார் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, கொடுத்தவர் வைக்க கூடாது. இது மிக முக்கியமான பகுதி. அடுத்தது ஹதியாவுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், சதக்கா கொடுத்த ஒருவர் திருப்பி வாங்கலாமான்னு கேட்ட சில இடங்கள் இருக்கு, திருப்பி வாங்கலாம், அவர் திருப்பி கொடுக்கணும். உதாரணமா எல்லாம் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஒருவர் வேற ஊர்ல போய் ஒரு ரெண்டு கூட எடுத்துக்கிறார், சொந்த ஊர்ல வந்து என்ன நல்ல காணி பூமி நிலமெல்லாம் வாங்கி வச்சுக்கிறார், இங்க வந்தா என்ன, இங்க சவுதி லீக எல்லா பணக்காரர்களும் எதுல இருக்கிறோம், ரெண்டுக்கு தான் இருக்கிறோம், விளங்கிட்டா பாவம் ஒரு கூலிக்கு இருக்கிறார் ரெண்டுக்கு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தர்மம் செய்யலாமா, சில இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் இருந்து இவர் வந்து வறுமையில் இருக்கிறார் கஷ்டத்துல இருக்கிறார் போய் ஹாஃப் சொத்தை வேற கையில கொடுத்துடுறாரு, அவரும் ஜசாக்கல்லா ஒகைரா அப்படின்னு வாங்கிட்டாரு வைங்களே. இப்ப உங்களுக்கு தெரிய வருது இவனுக்கு கொடுத்திருக்கவே கூடாது போல இருக்குது, அவ்வளவு சொத்தோட இருக்கானா அப்படின்னு தெரிய வருது. இப்ப நீங்க போறீங்க, இப்ப பாருங்க நான் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும்னு தான் நான் வந்தேன், ஆனா விஷயம் தெரியாம உங்கள்ட்ட என்ன செஞ்சுட்டேன், தந்துட்டேன், நீங்க திருப்பி தந்துடுங்கடா, அவர் எந்த ஹதீஸை யூஸ் பண்ணலாம், அன்பளிப்பு திருப்பி வாங்க கூடான்னு சொல்லலாமா, அவரு சொல்லக்கூடாது, ஏன் நீ யாரண்டே எனக்கு தெரியாது, நான் உனக்கு அன்பளிப்பு தரவும் இல்ல, சதகா தகுதி இல்லாத எனக்கு இது வந்திருக்குது, நான் இதுக்கு தகுதி இல்ல எடுத்துக்கேன்னு திருப்பி அவர் கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்க வேண்டும். எனவே இதுதான் நீங்க மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை பயந்ததனாலதான் இப்ப பாருங்க இந்த ஹதியா சதக்கா விளங்கிக் கொள்வதற்கான ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இதை பயந்ததனால உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை கூப்பிட்டு கொடுப்பாங்க, உமர் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி, எதுக்காக கொடுக்கறாங்கன்னா அன்பளிப்பா கொடுக்கறாங்க, உமர் ரதியல்லாஹு ரசூல் அவர்களுக்குள்ள நட்புல கொடுக்கறாங்க. உமர் ரதியல்லாஹு என்ன சொல்வாருன்னு சொன்னால், என்னை விட மிச்ச கஷ்டத்தில் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு, என்னை விட கஷ்டத்தில் உள்ளவருக்கு இதை கொடுங்கள் அப்படின்னு பலமுறை சொல்லிட்டார் உமரே. உங்களிடத்தில் நீங்க எதிர்பார்க்காம நமக்கு தான் வரும் அப்படி என்கின்ற ஐடியா இல்லாம ஒரு பணம் ஏதாவது வந்தா வாங்கிக்கங்க, அத என்ன செய்ய வாங்கிக்கங்க, ஒன்றே பத்தமா உவல் பிகா அதை நீங்க யூஸ் பண்ணுங்க, அல்லது தசத்தக் பிஹா அதை என்ன செய்ய யாருக்கா தர்மம் செய்ய வேண்டாம் என்ன செய்ய வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொன்னாங்க. அது ரசூலுல்லாஹ் இங்க சொன்ன சட்டம் அன்பளிப்பு தான், இங்க சொன்ன சட்டம் அன்பளிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் உமர் என்ன நினைச்சிருந்தார், அதை சதக்காவா நினைச்சிருந்தார், நான் தேவையில்லாத எனக்கு என்ன செய்யறாங்க தாராங்க, எனக்கு தேவை குறைவாக இருக்குது எனக்கு ஏன் தாராங்க அப்படி என்று சொல்லி உமர் எல்லாம் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க கேட்கவும் இல்லை, உங்களை வறுமையை பார்த்து யாரும் தரவும் இல்லை, எனவே அதை எடுத்துக்கங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நீங்க இதை புரிஞ்சுக்கணும், சதகா என்பதும் ஹதியா என்பதும் வித்தியாசம். இன்னும் வித்தியாசத்தை பாருங்க, நான் அதாவது ஒன்றா சொல்லிக்கிறேன், ரெண்டு டிஃபரெண்ட் அறிஞர்கள், மனைவி வந்து ஹதியா கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம ஹதியா இல்ல நம்ம நாட்டு ஹதியா இல்ல, அது பிச்சே சொல்லல, இப்ப நான் சொன்ன ஹதியா அன்பளிப்பு, நீங்க வந்து ஒருத்தரை கடுமையா வெறுக்கிறீங்க, ஃபேமிலியில ஒருத்தரை கடுமையா வெறுக்கிறீங்க, மனைவி வந்து அன்பளிப்பு கொடுக்குற ஹதியா எப்படி இருக்கும், உங்களுக்கு யார் மீது வெறுப்பு வரும், மனைவி மீது என்ன செஞ்சிடும், இவர் அப்படி ஹதியா கொடுக்குறா அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் மனைவிமார் யாரும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஹதியா கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா திருப்பி சொல்ற, பிச்சைக்காரருக்கு கொடுக்குற ஹதியா இல்ல, ஃபேமிலியில கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால், உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்திருக்கக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையுடைய பகுதி என்ன, ரெண்டு பேரும் ஒரே விருப்பத்தில் என்ன செய்ய அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும் என்பது. நீங்க வெறுப்பான ஆகலா பார்த்து அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டீங்கன்னா விருப்பம் வருமா, வராது. இல்ல நான் நினைச்சவங்களுக்கு எல்லாம் அன்பளிப்பு கொடுக்கலாம் உரிமை உங்களுக்கு உண்டுன்னா நீங்க அவரை பிரிஞ்சுட்டு என்ன செய்யணும், அதை செய்யணும், அவரோட வாழ வேண்டும், அதே நேரத்தில் நீங்க அன்பளிப்பும் கொடுக்க வேண்டும், அவருடைய விருப்பத்தை கொஞ்சம் என்ன செய்யணும் அனுசரிக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இன்னொன்று சொல்லுது, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு எவ்வளவு அமௌண்ட் தராங்களோ அதை தவிர எனக்கு பணம் இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை, நான் அதனால தர்மம் செஞ்சா எனக்கு கூலி இருக்குதா, ஹஸ்பண்ட பணத்தால நான் தர்மம் செஞ்சா எனக்கு கூலி இருக்குதா, கேள்வி இருக்குமா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தர்மம் செய்யுங்க உங்களுக்கு கூலி உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எப்படி சொன்னாங்க, ஒரு கணவன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கிறார், ஒரு 50,000 கொடுக்கிறான், வளமையா செலவுக்கு 50,000 கொடுக்கிறான். இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இப்ப ரசூலுல்லாஹி ஹதீஸ் என்ன தர்மம் செய்யலாம் தானே, ஒரு 10,000 தர்மம் செய்யறாங்க, சரியா 30-ஆம் தேதி 50,000 முடிஞ்சிருக்கேன், 20-ஆம் தேதி மனைவி சொல்றா எனக்கு ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா தாங்க அப்படின்றான் கணவன்கிட்ட. சரி நான் 50,000 தான் இல்ல நான் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்யலாம் செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க என்று சொல்லக்கூடாது. இது என்ன அடிப்படையில் சொல்லப்பட்ட தெரியுமா? உங்களுக்கு தார 50,000 நீங்க என்னென்ன செலவுகள்லாம் வீட்டுல செய்யணுமோ அதையும் சிக்கனமா செஞ்சு அதுல கொஞ்சம் மிச்சம் மீதி பிடிச்சி அன்பளிப்பு நீங்க அதாவது தர்மம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னது கூலி உண்டு. நீங்க பாட்டுக்கு தர்மம் என்ற பேர்ல சொல்லிட்டு அவருக்கு பில்ல போட்டீங்கன்னா அது தர்மம் அல்ல. தர்மம் என்றது என்ன அப்படி என்று சொன்னால் அவர் உங்களுக்கு போதுமான அமைப்புல தாராரு, உங்களுக்கு போதுமான அமைப்புல தாராரு, போதுமான அமைப்புல தராட்டி எடுக்க உரிமை உண்டு கணவன்ட்ட. போதுமான அமைப்புல தந்தபுரம் நீங்க தர்மம் செய்யும் நினைச்சீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் அதுல மிச்சம் மீது பிடிச்சி தர்மம் செய்யலாம். ஆனால் தர்மம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் தேவையுள்ளவருக்கு கொடுப்பது, அன்பளிப்பு என்பது விருப்பம் உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய அம்சம். இது ரெண்டுக்கும் மனைவி விஷயத்தில் என்ன செய்து வித்தியாசம் உண்டு இஸ்லாம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதிகள் எல்லாம் அன்பளிப்பு தர்மம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரெண்ட் உள்ள ஒரு பகுதி என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது இன்னொரு மிக ஒரு முக்கியமான பகுதி இஸ்லாம் இந்த அன்பளிப்புகளை. இப்ப நம்ம தலைப்பு வந்து சதகாவின் சட்டங்கள் அல்ல, இப்ப நம்ம பிரிஞ்சிடணும். இப்ப இதோட நம்ம சதகாவுக்கு சலான் சொல்லிட்டு எதுக்கு வந்துடணும், அன்பளிப்புக்கு வந்துடணும். அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அடிப்படையில் எதுக்காக வேண்டி நம்ம அன்பளிப்பு என்கின்ற பகுதியை இஸ்லாம் செய்ய சொல்கிறது அப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தஹாதவ் தஹாப்பு. நீங்க வந்து என்ன செய்ய ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கிடையில் நேசம் உண்டாகும், உங்களுக்கிடையில் நேசம் அன்பு உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாத்துக்கங்க முக்கியமான ஒரு விளக்கம், நீங்க சதகா செய்யறதுனால கூலி அல்லாஹ் தஆலா நிறைய தருவான், நேசம் உண்டாகும் சொல்ல முடியாது, நேசம் உண்டாகும் சொல்ல முடியாது. ஆனால் அன்பளிப்பு செய்வதால் அதை விட சின்ன அமௌண்ட் தான் நீங்க கொடுத்துருவீங்க, அதனால என்ன செய்யும் நேசம் உண்டாகும். ரெண்டும் கொடுக்கப்படுற நோக்கமும் எண்ணங்களும் அமைப்புகளும் வேறு வேறு. எனவே நீங்க அன்பளிப்பு செய்யுங்கள் நேசம் உண்டாகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பளிப்பு செய்வது நேசத்தை உண்டாக்குவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஃதலுல் அஃமால், அமல்களிலேயே மிகவும் சிறந்தது அன் துதுஹில ஃபீ அஹீகல் முஃமினி சுரூரா, உங்கள் சகோதரருடைய உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மிகவும் சிறந்த அமலடாங்க ரசூலுல்லா. எனவே அன்பளிப்புகள் மூலம் நமக்கு அதாவது ஒரு மனிதரோட நம்ம வைக்கக்கூடிய அந்த பாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நல்ல வழி என்ன அன்பளிப்பு. இதுக்குரிய இன்னொரு தாற்பயத்தை நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அன்பை வந்து உலகத்துல உள்ளத்துக்குள்ளேயே வச்சுக்கின்றிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த அன்பை நினைச்சு கண்ணீர் வடிப்பீங்க, கவலைப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா நீங்க யார் மீது அன்பு வைக்கிறீங்களோ அவருக்கு ஒரு விளக்கமும் தெரியாது. யார் மீது அன்பு வைக்கிறீங்களோ அவர் மீது ஒரு விளக்கமும் தெரியாது. இந்த குடும்பத்துக்குள்ள உள்ள பெரிய பிரச்சனை அதுதான். அதாவது ஆண்களுக்குள்ள பெரிய சிக்கல் என்னன்னா அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பை வெளிப்படுத்த தெரியாது. பெண்களுக்குரிய பெரிய பிளஸ் என்னடா, சாதாரண அன்பை பெருசா வெளிப்படுத்துது. இது உண்மை, இது என்ன உண்மை. அவர்களுக்கு அல்லாஹ்வுத்தால அந்த தாய் பாசம் ஒன்றை வச்சிருக்கிறான். அவங்க வந்து பிள்ளைகளுக்கு காட்டக்கூடிய இரக்கம் இருக்குதானே, நீங்க கோடி கோடியா குவிச்சு போட்டாலும் உங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? நீங்க தான் செலவழிக்கிறீங்க, தான் எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்றீங்க. சோறு ஊட்டி விட்டு பிளஸ் எடுக்கிறது யாரு? தாய். எப்படி கிடைக்குது? பாசம் காட்டுறது என்பது ஒரு திறமை, அன்பு காட்டுறது என்றது ஒரு திறமை. ஆணுக்குரிய பெரிய பிரச்சனை கௌரவ பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனை? மனைவியோட அன்பா தான் இருப்பான். நான் உன்னோட அன்பா இருக்கிறேன்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். நமக்கு ஏதாவது நம்மளோட பிரச்சனை என்ன, உண்மையா இல்லையா? நமக்கு என்ன சிக்கல்? மனைவிக்கு பிறந்தாள் நாள்கள சலான் சொல்லுங்க, கையை கொடுத்து சலான் சொல்லுங்க சொன்னா அவனுக்கு எப்படி சலான் சொல்றது? இங்க வீட்டுல இருந்து போகும் வரைக்குமே யோசிக்கிறான், அதை பத்தி பெருசா யோசிச்சு எப்படி சலான் சொல்லலாம்? அட வீட்டுல மனைவிக்கு சலான் சொல்றது நீ ஏன் இவ்வளவு பெரிய போராட்டமா நினைக்கிறான? போராட்டம் இவனுக்கு அது வந்து ஒரு சலாம் கொடுத்து சிரிச்சு பேசுறது ஒரு மிக கஷ்டமான விஷயமா என்ன செய்யறான் உணர்றான். ஆனா மனைவி மீது நிறைய அன்பை என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான், பிள்ளை மீது நிறைய அன்பை வைத்திருக்கிறான். ஆனால் பிரிவு அன்பு நேசம் எல்லாம் வைத்திருந்தும் சில குடும்பங்கள் பிரிஞ்சு போயிடும். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்த தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு நபி தோழர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே நான் இவரை விரும்புறேன்னு சொன்னார். ஒருத்தரை காட்டி சொல்றாங்க இவரை நான் விரும்புகிறேன். அவர் போயிட்டு அவரை பாட்டுல இவர் சொல்ற நான் இவரை விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீங்க அவருக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டான். அவரை விரும்புறேன் அவருக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சொல்லல என்றாங்க. அவர்கிட்ட சொல்லுங்க என்ன சொல்லலாம், அவரிடத்தில் சொல்லுங்கள் சகோதரன் உங்களுக்கு அல்லாவுக்காக நான் என்ன செய்யறேன், உங்களை விரும்புறேன்னு சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கு. அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா, ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கும் இப்படி என்ன செய்ய சொல்லலாம், கணவன் மனைவியாக உறவுக்காரர்களாக இருந்தாலே தவிர. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்பை தெரியப்படுத்துவதனால என்ன வளரும், அன்பு வளரும். இப்ப நான் விரும்புகிறேன் என்ற ஆம்பளை எப்பயும் தத்துவமாக யோசிக்கிற பிரச்சனை இருக்கேன் அவனுக்கு, நான் விரும்புறேன் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறது. அப்ப அவ்வளவுதான் விளங்கிட்டா. நம்ம ஒன்று என்ன செய்ய, நான் மனைவியை விரும்புகிறேன் என்று சொல்றதுனால அன்பு வளரும் நம்ம நினைக்கிறது இல்ல, அப்படி சொல்றதுனால அன்பு வளரும் அப்படி என்பதை நம்ம நினைப்பது இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அன்பை வெளிப்படுத்துவதற்கே உள்ளத்துக்குள்ள மழை மாதிரி நீங்க வச்சிருந்தாலும் சரி. இதுக்கு இன்னொரு பகுதி உங்களுக்கு சொல்லலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க, கடுமையாக உழைத்து அந்த குடும்பத்தை அப்படி அப்பன்றதுடைய பொருளாதார பங்கு ஒருத்தர் வகிச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு அந்த பணமே இருக்காது, ஆனா அவர் தான் வீட்டுல பெரிய இடத்துல இருப்பாரு. என்ன செஞ்சிருப்பாரு தெரியுமா, புள்ளிய தொட்டில போட்டு ஆட்டியிருப்பாரு, வீட்டை கூட்டியிருப்பாரு, விளங்கிட்டா, அந்த தண்ணியை எடுத்து கொடுத்திருப்பாரு, கொஞ்சம் ஏதாவது சுமந்திருப்பாரு. புள்ளதான் அவன், நீ பணம் தாரா அதெல்லாம் நான் மறுக்கல, புள்ளேண்டா அவனைதான் என்ன செய்யணும், எப்படி அது பெற்ற அவன் உமா அவன் தத்துவ அடிப்படையில பாத்தாங்களா, பொருளாதார அடிப்படையில என்ன செய்யல பாக்கல அவங்க, இது பொருளாதார அடிப்படையில் இது கூடிட்ட அதெல்லாம் வேலை செய்யாது. எது வேலை செய்யும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க என்று சொன்னால், அந்த உள்ளத்தை இவர் அன்பை வெளிப்படுத்துகிற நேரத்தில் அடைகிற அந்த சந்தோஷம் இருக்குது, அதுதான் அங்க என்ன செய்யும், வெற்றி பெற வைக்கும். இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த பல விஷயங்களுக்கு அன்பை எப்படி வெளிப்படுத்துவது சொல்லி தந்த பல விஷயம் இருக்கு. அதுல ஒன்று என்ன, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை பரத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை பரத்துங்க. சில பொழுது எங்களுக்கு விளங்காது அஸ்ஸலாமு அலைக்கும், ஏன் அது அது எப்படி வரும், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற அந்த தன்மை இருக்குதே அது இல்லாம போற நேரத்தில் உங்களுக்கு விளங்கும். இந்த சலாம் எவ்வளவு எங்களுக்கு அன்பு என்ன செஞ்சிருக்கிறது வளர்த்திருக்கிறது. அதுல இன்னொரு முறைதான் என்ன, அன்பளிப்புகள் செய்வது. சாதாரண விஷயமாக இருந்தாலும் சில இடத்துல நல்ல பண்புகள் இருக்குது, சின்ன ஒரு விஷயமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்ன செய்வாங்க அது கொடுப்பாங்க. இவருக்கு அது பிரயோஜனம் இல்லாம கூட சில பொழுது இருக்கலாம், சாதாரண பிரயோஜனமாக இருக்கலாம், ஆனா அன்பு என்ன செய்யும் அது வளர்ப்பதை நம்ம பார்க்கிறோம், பார்க்கிறோமா இல்லையா. எனவே அன்பளிப்புகள், மனைவிக்கு கணவன் அன்பளிப்பு செய்து கொள்வது, சகோதரர்களுக்கு அன்பளிப்பு செய்து கொள்வது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், வளர்ப்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த அன்பு என்கின்ற பகுதியை, அதாவது அன்பளிப்பு என்ற பகுதியை வச்சிருக்கு. ஆனால் அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும்தான் இருக்கணும், அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இதில் வேறு நோக்கங்கள் சம்பந்தப்பட்டால் அது ஒன்றில் ஹராமாக மாறும், அல்லது சில பொழுது லஞ்சமாக மாறும், அதாவது ஹராம் என்ற பகுதியில் லஞ்சம் என்ற பகுதியாக மாறும், சில பொழுதுல வெறுக்கத்தக்கது என்கின்ற பகுதியாக மாறும். இப்ப அந்த பகுதியில நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அன்பளிப்பு என்கின்ற நோக்கத்துல சிலருடைய அன்பளிப்புடைய டோட்டல் நோக்கமும் என்ன, கொஞ்சத்தை கொடுத்து கூட வாங்குறது, கொஞ்சத்தை கொடுத்து கூட வாங்குறது, இது ஒரு நோக்கம். குறிப்பாக நீங்க இது எதுல பார்க்கலாம், மொயில பார்க்கலாம், எங்க பாக்கலாம், மொயில என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ப இது என்ன செய்யும், ஹராம் என்ற இடத்துக்கும் அல்லது உலக ஆதாயங்களுக்காக செய்யப்படுகின்ற இடத்துக்கும் அது என்ன செஞ்சிடும் வந்துடும். உதாரணமாக இவர் போற எல்லா கல்யாணத்திலும் இவர் 1000 2000 எழுதி எழுதி போட்டு பேரை வந்து கலர்ல ஃபுல்லா எழுதி அப்துல் ரஹ்மான் ஹஜியார் 3399 போட்டு வந்தாச்சு உதாரணமா, சரியா பார்த்தாச்சு அப்துல் ரஹ்மான் ஹஜியார் போட்டுக்கிறார். இவர் எல்லா கல்யாணத்துக்கும் இப்படி போட்டது எதுக்கு, அன்பு வளரும் என்றதுக்கு தானே போடணும். இவர கல்யாணத்துல இவர் பெருசா ஒரு ஆள் உட்கார வச்சிருப்பாரு, பாப்போம் எவனெல்லாம் போடுறான்னு. சரியா, நம்ம வந்து எவ்வளவு குடுத்திக்கிறோம் ஊருக்கு, அப்படி ஏழைகளை சில பொழுது அவர் கண்டுகொள்ளாம கூட விட்டுலாம், அவன் இல்லாதவன் போட்டுட்டு போன விட்டுருக்கலாம். ஆனா இவர் எந்த வீட்டுக்கு போய் அன்பளிப்பு போட்டாரோ அதை பாத்துட்டு வாரம் பாத்துக்க எவ்வளவு போடுறான்னு பாத்துக்கன்னு சொல்லி என்னது உட்கார்ந்து கல்றது போட்டு அவர் ஏதாவது 1000 500 எழுதினானுங்களே இல்ல, அந்த ஊரே கெட்டு போயிட்டு, நல்லவங்க இல்ல யாருமே இல்ல, நல்லவங்க யாருமே, இவருக்கு பணம் தேவையும் இல்ல, பணம் தேவை கூட இல்ல. என்ன பிரச்சனைனா ப்ரொசீஜர் பிரச்சனை, நான் போட்டு ஏண்ட வீட்டுக்கு ரேட் 500 ஏண்ட வீட்டுக்கு ரேட் 300 அப்படி. இதனால சில ஏழைகள் கல்யாணத்துக்கே போறது இல்ல, போறது இல்லையா இல்லையா, அந்த அவருடைய கல்யாணத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, அவர் ஊருக்கே உதவி செஞ்ச ஒரு நல்ல மனிதர் என்பதனால கல்யாணத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. எப்படி போறது, வாசல்ல அவனை உட்கார வச்சுக்கிறது, யாரு இந்த மொய் எழுதுறவரை உட்கார வச்சுக்கிறாங்களா இல்லையா. ஒரு காலத்துல நீங்க பாக்கலாம், யாரை உட்கார வைக்கிறேன்னு அந்த காவி எழுதுவாங்க, அந்த காவி அந்த திருமணத்தை எழுதுவாங்களே அவங்களை உட்கார வச்சிருப்பாங்க, அவர் தொப்பி எல்லாம் போட்டு தாடி வச்சு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்ப இப்படி வச்சா இன்னும் சில ஊர்களை ரெண்டு பேரும் உட்கார வச்சிருக்காங்க, மாப்பிள்ள வீட்டுக்காரருக்கும் பொண்ணுடன் அங்க போடு, மாப்பிள்ளுடன் என்ன இங்க போடு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அநியாயம் பண்ணுவாங்க. இப்ப இந்த நேரத்தில் யார் உள்ளுக்க போக மாட்டாங்க, மானம் உள்ளவன், தன்மானம் உள்ளவன், மரியாதை உள்ளவன், இவன் யாரும் என்ன செய்ய மாட்டான், அதுக்குள்ள போக மாட்டான். ஏன் போக மாட்டான்னு சொன்னால், அன்பளிப்பு அன்பு வளர்க்கணும், வளர்க்குதா? அன்பு வளர்க்கல. நீ போட்ட நேரமும் உனக்கு அன்பு வளர்க்கிற நோக்கம் இல்ல. இப்ப கூட ஏழைகளை தூரமாக்குது, நல்லவர்களை தூரமாக்குது, கௌரவமானவர்களை தூரமாக்குது, இப்படித்தான் என்ன செய்யுது இருக்குது. சிலருடைய நோக்கம் பணத்தை எடுப்பது மட்டுமல்ல, அப்படியே செலவை இதுல கட்டி முடிச்சிடணும். எதெல்லாம் நம்ம கொடுத்தோமோ அந்த செலவை டோட்டலா இதுல முடிச்சிடணும் அப்படின்றது. இதுல நொந்து போய் எடுக்கிறது பொண்ணு விட்டு மக்கள். நொந்து போய் எடுக்கிறது என்ன, டோட்டலா உரிச்சிப்பான். யாரு மாப்பிள்ளூட்டு பகுதியால் என்ன செஞ்சிருப்பான், டோட்டலா உரிச்சிருப்பான். இதை ஃபுல்லா திருப்பி எடுக்கணும் என்ற ஒரு நோக்கம் அவருக்கு என்ன செய்யும் இருக்கும். இது பிழை, அவர் செய்யறது பிழையாக இருந்தாலும் இந்த அநியாயத்துக்கு தொண்டை போனவன் யாரு, இந்த மாப்பிள்ளூட்டு சைட்டாலதான் என்ன செய்யறது, அதாவது கணவன் பகுதியாலதான் என்ன செய்யுது, இந்த அழுத்தம் அவங்களுக்கு வருது. அவங்க அவங்க வேதனையில தான் அதை எதிர்பார்க்கிறாங்க, அவங்க அதை வேதனை எதிர்பார்க்கிறாங்க. எப்படியாக இருந்தாலும் அது கூடாது. எனவே இந்த மொய் என்ற பகுதியை சிலர் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, தமது திருமண அழைப்பிதழ் என்ன செஞ்சிருவாங்க, மொய் தவிர்க்கப்பட வேண்டும், அன்பளிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு இந்த நோக்கத்தை விளங்காம ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, களமிறங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு வாங்கிக்கிறாங்களா இல்லையா, நீங்க எப்படி அன்பளிப்பு வாடான்னு சொல்லுவீங்கன்னா, அது இது அன்பளிப்போடு பிரதான நோக்கம் என்ன, அன்பளியுங்கள், அன்பு வளர்க்க வேண்டும். இது என்ன செய்து வளர்க்கல. இதுல நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், பெருமை அடிப்பதும் பணத்தை ஈடுகட்டுவதும் இந்த மாதிரி நோக்கங்கள் உள்ள வார நேரத்தில் அந்த அன்பளிப்புகள் என்ன செய்யறது இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்லை. இதனாலே திருமணத்துக்கு போறாங்க இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், அன்பளிப்புகள் வாங்கியும் இருக்கிறாங்க திருமண சந்தர்ப்பத்தில். சில அன்பளிப்புகள் சொல்றதை விட கடன் வாங்கியிருப்பாங்க. இப்ப உதாரணமாக திருமண நேரத்தில் பெண்ணை அலங்கரிப்பார்கள் அப்படியா இல்லையா. மதியனால ஒரு டிரெஸ் இருந்துச்சு, பெண் அலங்காரத்துக்காக ரெண்டுக்கு கொடுக்கிற டிரெஸ் சஹி முஸ்லீம்ல வருது. எப்படி பெண் அலங்காரத்துக்காக அந்த டிரெஸ் வாங்கி தான் அலங்கரிப்பாங்க. கடன் வாங்கி அலங்கரிக்கணுமான அங்க ஒன்னும் அப்படி ஒன்னு வரல, அங்க அப்படித்தான் செஞ்சாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு நகையை விட்டு காணாம போச்சு, அது என்னது அஸ்மான் என்கிட்ட கடன் வாங்கினது, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட கடன் வாங்கினது சஹி முஸ்லீம்ல வருது. அப்போ இந்த மாதிரியான அதாவது அன்பளிப்புகள் தேவைகளை அவங்க வாங்கி இருப்பதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நோக்கம் அது எப்படியாக மாறுது, இந்த மாதிரி மாறுகிற நேரத்தில் உண்மையிலேயே நம்ம குர்ஆன் சுன்னாவை அடிப்படையில் திருமணங்கள் செய்கிற நேரத்தில் எங்களை வேதனையாக நோக வைக்கக்கூடிய அல்லது ஏழைகளை வராமலாக்கக்கூடிய அந்த திருமணம் இருக்குது, அதை நம்ம வந்து எல்லா வகையிலும் இந்த ஏழைகள் வராம போற எல்லா பகுதிகளும் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி விட வேண்டும். உண்மையிலே சில பொழுதுகள் நீங்க நிர்பந்திக்கப்பட்டு ஈடுகட்ட வேண்டிய பணம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க, அல்லாஹ் உத்தாலா இன்னொரு பகுதியால் என்ன செய்வான், அதை தர வாய்ப்புண்டு. ஆனா இந்த மாதிரியான வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. இன்றைக்கும் புரிந்து கொள்ளுங்கள், ஏழைகள் கலக்காத எந்த ஒரு சந்தோஷத்திலையும் மறக்கட்டிருக்காது. உங்களுக்கு தெரியும் ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருந்துகிட்டே இருந்தது. அப்ப அந்த தோட்ட பிள்ளைகள் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நைட்டோட நைட்டோ போறோம், அல்லாஹ் யத குலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கி, இன்றைய தினம் எந்த ஒரு மிஸ்கின் என்ன செய்யக்கூடாது, இந்த தோட்டத்துக்கு வரக்கூடாது, நம்ம நைட்டோட நைட்டா பேசி எல்லா அறுவடையும் செஞ்சுட்டு போயிடுவோம். தலைப்பு என்ன, தோட்டத்திற்குள் எந்த மிஸ்கீன்களும் வரக்கூடாது. தேகமா நைட்டுக்கு போறாங்க ஏழைகள் வர்றதுக்கு முன்னால, தோட்டத்தை எல்லாம் அழிச்சிட்டான், தோட்டத்தை என்ன செஞ்சிட்டான் அழிச்சிட்டான், யாருக்கும் அதை என்ன செய்யல கிடைக்கவில்லை என்பதை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, நீங்கள் சொத்துக்களை பிரிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஏழைகள் யாரா கஷ்டப்பட்டவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துருங்க, சின்ன பகுதி என்ன செஞ்சிருங்க, நிலத்தெழுத சொல்லல, சாதாரணமா அவங்க சாப்பிட்டு போற அளவுக்கு என்ன செய்ய ஒரு பகுதியை கொடுத்துருங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், எனவே ஹுதூருல் மசாகீத், நம்ம நல்ல விஷயங்களை செய்யற நேரத்தில் ஏழைகள் பங்களிப்பது என்பது எங்களுக்கு ஒரு பரக்கத். அந்த பரக்கத்தை டோட்டலா தடுக்கிற வேலை இந்த மொய் என்ற பெயரில் நடக்கக்கூடிய அன்பளிப்பு என்ற இந்த பகுதி. இது உண்மையிலே அன்பளிப்பு அல்ல, இது வந்து வைபோசா எடுக்கிற மாதிரி, இது வைபோசாக எடுப்பது போன்ற பகுதி, 100% தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப அன்பளிப்புடைய நோக்கம் என்ன, அன்பு வளரணும். அன்பளிப்புடைய நோக்கம் என்ன, அன்பு வளரணும். இப்ப இது அதுல இல்ல, இன்னொன்று இருக்குது, அன்பளிப்பு அன்பு வளர்க்க வேண்டும். ஆனா அன்பை அன்பை வளர்க்காத பகுதிகளில் பல விஷயங்கள் இருக்குது. அதுல இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில தேவையில்லாத இடங்கள்ல அன்பளிப்புக்கள் நிபந்தனை ஆக்கி விட்டாங்க, வளமையை ஆக்கி விட்டாங்க. இந்த சில வளமைகளால சில நல்ல விஷயங்கள் நடக்காம போனா நம்ம அந்த வளமைகளை உடைச்சிடும். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நபித்தோழர்களை உபுகியா கொடுக்காம இருந்தாங்க கொஞ்ச காலம், என்ன கொடுக்கல, உபுகியாவே கொடுக்கல. ஏன்னான்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடுதான் மதியனால கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பெருமை தலைக்கேறி போய் ஊர்ல உள்ள எட்டு பேரும் எட்டு ஆடு கொடுக்கறது, வீட்டுல பிள்ளை கொண்டு ஒரு புள்ள பிறக்க இருக்குது, அதுக்கு ஒரு உதவியா, என்ன கிட்ட பணம் இருக்குது, அதனால மொத்தம் 9 உதவியா, ஒரு குடும்பத்துக்கு உண்டுதானே, இல்ல எங்கள்கிட்ட இருக்கு நாங்க குடுக்கறோம். எல்லாரும் எதுக்காக உதவியா, அவர் பொறியில் இருக்கிறார், கட்டாயம் வீட்டுல உதவியா இருக்கணும், இதுக்குதான் இப்ப உதவியா போகுது. பெரும்பாலும் ஒரு குர்பானி கொடுத்துடணும், ஊருக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் வீட்டுல மாடர் காட்டி அவர் ஊர்ல ஆர்டர் காட்டி என்ன சொல்லுவாங்க என்ற அடிப்படையில செய்யறோமா இல்லையா? நிறைய பேர் நடக்கு, அதாவது ஏழைகளுக்கு போய் சேரணும் என்கின்ற பகுதியுடைய நோக்க குறைந்து ஹாஜியார் வீட்டுல மாடர் காட்டி எப்படி என்ன மாதிரி என்னது அந்த மாதிரி போயிட்டா இல்லையா உதவியா, இந்த மாதிரி கட்டம் வந்து இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க, அதை விட்டுட்டாங்க. இது பெருமை, இது என்ன பெருமை என்ற பகுதிக்கு என்ன செஞ்சது போனது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி நிலைமை வந்தது என்று சொன்னால் நம்ம தவிர்க்கிறோம். துஹா தொழுகை சுன்னாவா இல்லையா? இபுனு உமர் ரதியல்லாஹு அன்ஹு பிதத்தன்றாங்க, தெரியாமலாம் பிதத்தன் சொல்லல, அவரு பள்ளிக்கு வந்து பார்த்தா பள்ளியே துஹா தொழுது, பள்ளிக்கு வந்து பார்த்தா என்ன அப்படின்னா என்ன எல்லா தூண்ல துஹா தொழுக நடக்குது. இந்த காட்சியே நல்லதில்லை, அந்த காட்சியே நல்லதில்லை சொன்னாங்க, இது பிதஅத்துன்னு சொன்னாங்க. துஹா தொழுல அவர் என்ன செய்யல, துஹா தொழுல காரண ரசூலான காலத்துல துஹா தொழுந்தாங்க, ஆனா துஹா நேரத்துக்கு பள்ளி போனா ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படின்னா ரசூலான காலத்தை விட சிறந்த காலமா இது இல்ல, இந்த காலம் காற்ற காலம் அர்த்தம், என்ன காலம் அர்த்தம், காற்ற காலம் அர்த்தம். அது துஹாவை வீட்டுல தொழுங்க, துஹா என்ன செய்யலாம், ஒன்று ரெண்டு பேர் பள்ளிக்கு வந்து தொழுவாங்க, ஊரே பள்ளியில தொழுதா அது துஹா இல்ல, அதுக்கு பேர் என்ன துஹா இல்ல, உண்டு ஜனாசா தொழுது அல்ல பரல் தொழுகையா இருக்கணும். இந்த மாதிரி நடக்கிற நேரத்தில் அதை ஒதுக்கினாங்க. இது மாதிரி சில விஷயங்களை வளமையை கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்தால் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தா பார்க்க போறது இருக்கு, பார்க்க போறவனுக்கு தலையில எழுதிட்டாச்சு, அன்பளிப்பில்லையா போயிடாது, அன்பளிப்பில்லையா என்ன செஞ்சிடாதே போயிடாது, அவர் வராம இருக்கிற போற நினைப்பாரு, எப்படிரா போறது விளங்கிட்டா எப்படி போறது, ஒண்ணும் இல்ல எடுத்துட்டே போய் ஆகணும் அப்படி என்கின்ற நிலையை உருவாக்கி விட்டாங்கன்னா பாக்க போறது அவர் இவருக்கு வரத்தான் நினைச்சிட்டு கொஞ்சம் அப்படியே பிஸி ஆயிட்டு வரணும்னு நினைக்கிறது முதல் பிள்ளை, அவர் வந்துதான் ஆகணும் வரலையே அப்படின்னு சொல்லவும் கூடாது. நபி தொடர்ற காலத்துல எல்லாம் ஒருத்தருக்கு 20-30 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் போய் பாத்துட்டு இருந்தா விளங்கிட்டா எப்படி இருக்கும், அப்படியா இல்லையா? சஹாபாக்கள் அனசுல்லாஹு அன்ஹு எல்லாம் 70-80 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைக்கா போய் பாத்துருந்து 70 அன்பளிப்பு அவருக்கு மட்டும் செஞ்சிருக்கான் அனசுல்லாஹு அன்ஹு மட்டும். அப்படி ஒரு கலாச்சாரம் அங்க வைக்கவும் இல்ல, பார்க்க போக நினைக்கவும் இல்லை. அப்படி போற வளமை இருந்தா கூட அந்த ஆளுக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு அன்பளிப்பு என்கின்ற நிபந்தனை நீங்க உண்டாக்கி விட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு கேவலமான ஒரு வளமையாக என்ன செய்யும் மாறும். இதை பத்தி நீங்க வெட்கப்படவும் கூடாது, அவன் அப்படி நினைக்கிறத பத்தி என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படவும் கூடாது. அல்லாஹு தஆலா எங்களை பத்தி தெரிஞ்சவன், எங்களுடைய உள்ளங்களை பத்தி என்னது தெரிந்தவன். இந்த வளமைகளை உருவாக்கி விட்டா இது பெரிய சிக்கலா மாதிரி, ஹராம் என்ன சொல்லல இந்த இடத்துல, இந்த இடத்துல ஹராம் சொல்லல, ஆனால் இந்த வளமையை உருவாக்குவதனால இன்னொருத்தர் பாதிக்கப்படுறான். ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம், அந்த இடத்துல போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் என்ன செய்கிறது வரக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்க்கணும் என்றதுல இன்னொரு பகுதி, சிலருக்கு அன்பளிக்கிற நோக்கமே அடிமையாக்குறது. அன்பளை நக்குண்டா நாவிலந்தான் ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க, அதுக்கு என்ன அப்படின்னா என்ன, நக்கிட்டமா நாக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம் என்ன, நக்குண்ணா நாவலன்னு ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு அதோட ஆள் என்ன செஞ்சிருவாரு குளோஸ் ஆகிடுவாரு. அதுல ஆச்சரியம் என்னன்னா பெரும் பெரும் தலைகளா இருப்பாங்க போலீஸ் மா அதிபர்கள், அப்படி சாப்பாட்டுல உழுந்து ஒரு பிரியாணில உழுந்துடுறாங்க. ஒரு பிரியாணிக்காவே காணாம போவோமான்னு நம்ம நினைப்போம், ஆனா காணாம போகத்தான் செய்யறாங்க. ஒரு பிரியாணி கொடுத்தா டோட்டல் சட்டம் தலைகளான செஞ்சிருது மாறிடுது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலை இருக்குதா இல்லையா? இது என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், அன்பளிப்புடைய நோக்கம் யாரையும் அடிமைப்படுத்துறது. சில ஏழைகள் கஷ்டப்படுற மக்கள் இருப்பாங்க, அவரை வந்து ஒரு உறவுக்காரராக கூட இருப்பாரு, அவரை கூப்பிட்டு வச்சு அவரை நல்லா தூண்டி கஷ்டப்படாங்க எல்லாம் கேளுங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, தாராளமா கேளுங்க, தாராளமா கேளுங்க, தாராளமா கேளுங்க. அவனுக்கு என்ன செய்யும், கேட்டுருவோம் முடிவு எடுப்பாங்க, கேட்ட பிறகு அதுக்கு பிறகு ஆள் கண்ட்ரோலுக்குள்ள இவர இவர என்னது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டுருவாங்க. செய்யறமா செய்யறாங்களா இல்லையா? நிறைய பேர் இந்த மாதிரி தர்மமாக இருக்கலாம், அன்பளிப்பாக இருக்கலாம். இவைகள்ல ஒரு மிக முக்கியமான இந்த அன்பளிப்புன்ற பேர்ல செஞ்சிட்டு, இது நிறைய கணவன் மனைவியுடைய குடும்பங்களை நடக்கும். கணவன் வந்து தன் ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்துல ரத்த பாசத்துல செலவழிப்பான், மனைவியோட ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்துல அப்படி ஒரு கண்ணை வச்சுதான் செலவழிப்பான். அதே மாதிரி மனைவியும் என்ன செய்வான், கணவன் தன் ஃபேமிலிக்கு செலவழிக்கிற நேரத்துல எல்லாம் அவருக்கு கஜானா ஃபுல்லாக்கிற மாதிரியே மனைவியோட சிந்தனை இருக்கும். தண்ட சகோதரர்களுக்கு கணவன் செலவழிக்கிற நேரத்தில் குறையுதே என்ன செய்யும் ஒரு ஃபீலிங் இருக்கு. இது இயல்பு, இது இயல்பு வந்து ஒவ்வொருத்தருக்கு வீதாசாரத்தில் குறைவு இருக்கலாம், மார்க்கப்பட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கு மார்க்கப்பட்டு கூட இந்த பண்பை குறைச்சிருப்பாரு இல்ல என்று சொல்லி என்னது சொல்றதுக்கு மிகவும் குறைவு. ரசூலுல்லாஹி சொன்ன மாதிரி கமுல மினர் ரிஜாலி கதீர், ஆண்கள்ல நிறைய பேர் பூர்ணமாகி விட்டார்கள். அவலம் யக்முல் மினன் நிசா, பெண்கள்ல வந்து நிறைய பேர் பூர்ணமாக ஆகல. மரியம், ஆசியா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உதாரணம் சொல்றாங்க, கமாலியத்து குறைவு இது இருக்கும். ஆனால் இந்த மனைவியின் குடும்பத்துக்கு நம்ம பெரும்பாலும் கொடுப்பது தர்மம் அல்ல, அன்பளிப்பு தான். முக்கியமான சந்தர்ப்பங்களை அன்பளிப்பா கொடுங்க. கொடுத்த பிறகு என்ன செய்யக்கூடாது, நம்ம கொடுத்தனா இல்லையான்ற வார்த்தை என்ன, அது யாருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி பேசக்கூடாது. அங்க நம்ம அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். தரலையா நம்ம மௌனமா என்ன செய்யணும், அன்பை விட்டுட்டு போய்கண்டே இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி ஆளக்கூடிய சிந்தனை என்ன செய்யக்கூடாது. மனைவிட சின்ன தம்பியை கூப்பிடுவா, என்ன இவர் தான் செலவழிக்கிறார், இவர் தான் அன்பளி பண்றதுனால கூப்பிட்டு அவனை ஃபுல்லா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது. அப்படி இந்த மாதிரியான நடைமுறைகளை என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்பின் ஊடாக நம்ம நடக்கவே கூடாது. அன்பளிப்புடைய டோட்டல் இலக்கும் அன்பை வளர்ப்பதாக மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் இதுலதான் மிகப்பெரிய பகுதியாக இருக்கு. அதனால சொல்லிக்கொண்டு வரேன், சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. வரலாற்றுல பல்கீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரசி ராணிக்கு என்ன செய்யறாங்க, சப பிரதேசத்து ராணி கடிதம் எடுப்புறாங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லி. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்மளே மாதிரி இந்த மாதிரி ஆண்களை வச்சுக்கிட்டு மசூரா பண்றாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனைக்கும், அதிகார பிரச்சனை தான் இருக்கும். மசூரா பண்ணினா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரட்டும் பாப்போம், யுத்தம் செஞ்சு கொள்வோம், யுத்தம் என்ன செய்வோம், செய்து கொள்வோம் பண்றான். ஆனா அந்த பெண்மணி யோசிக்கிறா, வந்தாங்கன்னா பொதுவாக அரசர்கள் என்ன செய்வாங்க, அந்த சமுதாயத்தில் யார் கூடுதலாக கௌரவம் ஆகிறான் அவனை தான் முதலாக என்ன செய்யறது, கீழே போடுவாங்க. அதனால இது சரி வராது அப்படின்ட்டு ஒரு அன்பளிப்பு என்ன செய்வோம், அனுப்பி வைப்போம். யாருக்கு, சுலைமான சாத்துக்கு ஒரு அன்பளிப்பு. அவங்க கொடுத்த அன்பளிப்பு எப்படி ஆகிக்கும், ஒரு அரசியல் அடிப்படையில் பெரிய ஒரு கிஃப்ட் அனுப்பி வைக்கிறாங்க. அன்பளிப்பு பொதுவாக அரசர்களுக்கு அது தேவை இல்லாட்டி கீழே உள்ள அன்பளிப்பு. கவிஞனை வச்சு ஏன் பாட வைக்கிறது, அவன் பொய் தான் சொல்றான்னு நல்லா தெரிஞ்சு அவனுக்கு சரியான சந்தோஷம், அவனுக்கு என்ன செய்யும், சரியான சந்தோஷம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து புகழுக்கு மயங்க, ஒருத்தர் புகழுக்கே மயங்காத ஒருத்தர் இருந்தாரா, அரசர் நீங்கள் புகழுக்கே மயங்க மாட்டீங்கன்றா, அவர் மயங்கிட்டாரு. எப்படியாவது வசன நடைகளை வச்சு சொற்களை சொல்லி அரசருக்கு முன்னால சில மன்னர்கள் இருந்தா ஒரு காலத்துல கவிஞர் அவர் ஷாயிருல் என்னது அந்த கசர் அந்த அதாவது அந்த கசருடைய அந்த கோட் அதாவது என்ன மாளிகையுடைய கவிஞர், அந்த கவிஞர் என்ன செய்வாரு, கவிதை படிங்க என்று இவர் சொல்லி 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 போற அவருக்கு பெருமிதம் ஏறி ஏறி. 100 தங்கம் 200 தங்க காசு பைத்துல் மால் இருந்து 300 தங்கம் 1000 தங்கம் 500 அப்படி அது வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போக போக உண்டுமே இல்லை. என்ன அவனை பாராட்டத்தில் அவனுக்கு நாம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா, அவனுக்கு பிரச்சனை, யாராவது பாராட்டணும், நம்மளே மதிக்கணும் என்பதனால அதைத்தான் என்ன செய்வா, எதிர்பார்ப்பான். இந்த அடிப்படையில் ஹதியான கொடுத்து அனுப்பிட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரு, ஹதியாவை தந்து என்ன என்ன நீங்க மாத்த பாக்குறீங்களா, அல்லாஹ் எனக்கு தந்தது மிகப்பெரியது, இப்ப நீங்க புரிஞ்சு கொள்வீங்க என் படை என்ன என்று சொல்லி, என்னது புரிந்து கொள்வீங்க என்று சொல்லி போராட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, ரெடியாகி விட்டார். இப்ப ஹதியா அவர் மறுத்தாரா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியாவுக்கு சொன்ன பல நிபந்தனைகள் வரும், அதுல உண்டு என்ன, லா யர்துல் ஹதியா, அன்பளிப்பு என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க என்ற சட்டத்தை பொதுவாக என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாது. அன்பளிப்புடைய நோக்கம் அன்பை வளர்ப்பதாக மட்டும் இருந்தால்தான் என்ன செய்யக்கூடாது, ரத்து செய்யக்கூடாது. இங்க ரத்து பண்ணாரு ஏன், இங்க ஏகத்துவத்தை சொல்லி அனுப்புறாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, சமரசம் பண்ணி நாட்டை என்ன செஞ்சுக்கொள்வோம், சக்க வச்சு கொள்வோம் என்று சொன்னதனால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பதில் அனுப்புறாரு. பதில் அனுப்பின உடனே அவங்களுக்கு வழங்கிட்டே இந்த அன்பளிப்பெல்லாம் என்ன செய்யுது, வேலை சில பொழுதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆட்சியா இருந்து கேள்விப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஆற்றலை பத்தி என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பெண்மணியை பற்றி குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், மன்னர்கள் அரசர்கள் எல்லாம் பெரும்பாலும் மண்ண கவின சம்பவம் தான் குர்ஆன்ல என்ன செய்யும், ஒழுங்கா நிர்வாகத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியுடைய சம்பவத்தை சொல்றான்னா, ஒரு பெண்ணை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறார். எனவே லையுஃப்லிஹ கவுமுன் வல்லவ் அம்ரஹும் இம்ராஅத்தன், சஹி முஸ்லிம்ல வர அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு செய்தி, பெண்ணுக்கு பொறுப்பு கொடுத்த ஒரு சமுதாயம் வெற்றி பெறாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியா, இந்த குர்ஆன் சந்த பாக்குற நேரத்தில் அப்படித்தான் வழங்குது, ஆதாரபூர்வமான செய்தி. அது என்ன, அது ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. ஆனா அந்த செய்திக்கு என்ன காரணம் அல்ல, பெண்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாது என்பது காரணம் அல்ல. ரசூலுல்லாஹி அப்படி சொன்னதுக்கான காரணம், பெண்கள் நிர்வாகம் செய்ய முடியாதவர்கள் என்ற அடிப்படையில் அந்த ஹதீஸ் சொல்ல முடியும். அப்படின்னா இந்த குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, தெளிவாகவே அவங்க மட்டும்தான் ஒழுங்கு அந்த சமுதாயத்தை சேஃப்டியா கொண்டு சேர்த்து அந்த பிரதேசத்தை இஸ்லாத்துக்கு வர வச்ச ஒரு பெண்மணி, வேற யாரும் அல்லாஹ்வுத்தால அப்படி என்ன செய்யல சொல்லல. நிர்வாக திறமை இருக்கும். ஆனால் பெண்கள் எப்பொழுதும் தனியாக வாழ முடியாது. ஆண்கள் சூழலா என்ன செய்ய வேண்டியிருக்கும், அங்கனைக்கு நிர்வாகம் பண்ணிருந்தா வாழ வேண்டியிருக்கும். அது அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யும், பாதிக்கும். பாதிச்ச வரலாறு நிறைய என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர்களால் என்ன நிர்வாக திறமை இருந்தாலும் பாதுகாப்பு என்கின்ற ஒரு மிகப்பெரிய தேவை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தேவையை அரச வேலைகள் என்ன செய்யாது, ஒரு நாளும் கொடுக்காது என்கின்ற காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அதை அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அனுமதிக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்பளிப்பை என்ன செய்றாங்க, மறுக்கிறாங்க. இந்த ஃபிக்ஹ் அறிஞர்களிடத்தில் இருந்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சியாளருக்கு, அதே போல பல அறிஞர்களுக்கெல்லாம் அன்பளிப்பு கொண்டு கொடுப்பாங்க, அவர் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டாங்கன்னு அவட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி அன்பளிப்பு எடுக்காம இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு என்ன செஞ்சாங்க வாங்கினாங்களேன்னு சொல்லி. அப்ப உமர் பின் அப்துல் அசீஸ் அழகான ஒரு வார்த்தை சொன்னார், அந்த அன்பளிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஹிய லின்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதியா, அது நபி அவர்களுக்கு அன்பளிப்பு. வலனா ரிஷ்வா, எங்களுக்கு லஞ்சம் என்ன, எங்களுக்கு அது லஞ்சம், ரசூலுல்லாஹி கொடுத்தது அன்பளிப்பு, அவங்களுக்கு லஞ்சம். அதனாலதான் இதை விளங்கி வச்சுதான் கவர்மெண்ட் எப்படி வச்சுக்க சட்டம், நீதிபதிக்கு எவனும் அன்பளிப்பு கொடுக்கல. ஜனாசா இடத்துக்கு போனா கூட குறிப்பிட்ட டைம்ல அவர் என்ன செஞ்சிடணும், எளிமை வரவே கூடாது, வரவேண்டிய நிர்பந்த சொந்தக்காரர்கள் அப்படி இப்படி வந்தா கூட குயிக்க அவர் சேஃப்டியா தான் வச்சுட்டு, ஆனா வாங்க வேண்டியது வாங்குறாங்க, அது வேற. சட்ட அடிப்படையில அவர் அன்பளிப்பு வாங்கக்கூடாதுலாம் கவர்மெண்ட், பொது எங்க கவர்மெண்ட் எல்லாம் என்ன செய்யுது, அதை வைத்துதான் இருக்குது. ஏன்னா அவர் வாங்கினாருண்டா, அவர் உண்மையிலேயே சாயக்கூடாதுன்னு நினைச்சாலும் உள்ளம் என்ன செய்யும், நம்மளுக்கு தந்தவனே ஏதாவது ஒன்று செய்யணுமே மனசு சொல்லும், மனசு சொன்னாலே நீதி என்ன செய்யும் ஆட ஆரம்பிச்சிடும். எனவே இதனாலதான் அறிஞர்களும் பலர் அப்படி சொன்னார்கள், ஆட்சியாளர்களும் சொன்னார்கள், அப்படி வாங்கக்கூடாது. இன்னொரு பகுதி, அதாவது அன்பளிப்பு வாங்கக்கூடாத நிலைகளாக மாறக்கூடிய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜகாத்துக்கு நியமிக்கிறார். இது முக்கியமான செய்தி, இதோட வேற எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க, அதையும் சேர்த்து சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒருத்தர் ஜகாத்துக்கு நியமிக்கிறார். அவர் நல்ல முறையில் நேர்மையான ஒருத்தர் ஜகாத்து வாங்குறார். ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, ஜகாத்துல வாங்குறதுல இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆட்டையோ எதையோ கொடுத்துட்டாங்க. தங்க உதாரணமா தங்கம் வெள்ளி கொடுக்கறாங்கன்னு வைங்களேன், ஒரு 50 தங்க காசு கொடுக்கறதுல இது உங்களுக்கு தேவைகளுக்கு வச்சுங்க. அவரும் நல்ல நோக்கத்தை கொடுத்தாரு, இவரும் நல்ல நோக்கம் தான் வாங்கினார், எதுவும் இல்ல கொடுத்துட்டான். இவர் நேர்மையான ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர், இதெல்லாம் ஜகாத்து பணம், இது நம்மளுக்கு அங்க அன்பளிப்பா என்ன செஞ்சது கிடைச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமா கண்டிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க உங்க வாப்பாட வீட்லயோ உம்மாட வீட்டுல இருந்திக்கலாமே, வருதாண்டு பாப்பம் இந்த அன்பளிப்பு, இந்த அன்பளிப்பு வருதாண்டு பாப்பமே அப்படியே ரசூலுல்லாஹி சொல்லிட்டு மிம்பர்ல ஏறினாங்க. மிம்பர்ல ஏறி அவரை சுட்டாம ரசூலுல்லாஹி பொதுவா சொன்னாங்க, என்ன சில மக்கள் வாராங்க வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க, என்ன இது வந்து எனக்கு தரப்பட்டது, இது ஜகாத்து பணம் அப்படி என்று சொல்றாங்க. அஃபலா காத ஃபி பைத்தி அபிஹி வ உம்மிஹி, அவர் தந்தை வீட்டிலே தாயோட வீட்டுல உட்கார்ந்திருக்கலாம் வருதாண்டு பாப்பமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அர்த்தம் என்ன, கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு அன்பளி பணம் வாங்கிட்டு கூடாது, கவர்மெண்ட்ல வேலை செய்துட்டு இது அந்த மக்கள் தந்தது, இது அவர் தந்தது, இவர் தந்தது, அங்க போய் வாங்கிட்டு இதை விட்டுட்டு அங்க போய் வாங்கிட்டு, உனக்கு பணம் தாருது பைத்துல் மால்ல இருந்து, உனக்கு சம்பளம் தாருது பைத்துல் மால்ல இருந்து. நமக்கு தான் அரசாங்க தொழில் கௌரவம், ரசூலுல்லாஹி காலத்துல அரசாங்க தொழில வந்து ஏன்றளவு விட்டு தான் வாழ்ந்தாங்க, ஏன் தெரியுமா, அது அமானத் அமானிதம். இப்ப அரசாங்க தொழில் என்றது எப்படியாவது தேடி அரசாங்க தொழில் எடுத்து அதுலதான் நல்லாவே சாப்பிடலாம் மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு ஃபீலிங் வச்சிருக்காங்க, நம்மளும் வாழலாம், நம்மளுக்கு வந்து போனஸ் கீழே சென்று தாரா மத்தவன் சொத்தெல்லாம் அதெல்லாம் வாழலாம் எல்லா வகையிலும் அதை எடுத்து என்னது அதுக்கு தான் பண்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அரசாங்க பொறுப்பை வகிக்கிறது என்றது பெரிய அமானிதம். ஏன், யாரோட சம்பந்தப்படுது, பொதுமக்கள். நீ எங்கேயாவது ஒரு வேறொரு வேலையை செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அது உனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த மக்களோட முடிஞ்சிடும், இது எதோட சம்பந்தப்படுது, டோட்டல் சமுதாயத்தோட சம்பந்தப்படுது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி, அவரை முதல் முறை கூட ரசூலுல்லாஹி சொல்லாமையே அப்படி கண்டிச்சாங்க. சில விஷயங்கள் முதல் முறையே விளங்கிக்கணும், சில விஷயங்கள் என்ன செய்யணும் முதல் முறையே விளங்கிக்கணும், யாரும் சொல்லக்கூடாது. அப்ப அந்த நபித்தோட நடந்து கொண்ட முறை ரசூலா கண்டிக்கிறான், நீங்க இப்படி சொல்லியிருக்கவே கூடாது, நீங்க இப்படி என்ன செய்திருக்க கூடாது, சொல்லியிருக்கவே கூடாது. உதாரணம், நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு கிலோ அரிசி கேட்கிறோம், அதுல ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு, இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்றாரு. ஜிதாக்கலாக நீங்க வந்தீங்கன்னா நீங்க விளக்கம் இல்லாத ஆர்டர், நீங்க என்ன செஞ்சு பாருங்க தம்பி, இதை வச்சிருங்க, இது வந்து உங்களோட கடை அல்ல, இது திருக்கண்டர் ஓனர் இருக்கிறார். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது உனக்கு தான் பிரச்சனை இல்லை, அது எனக்கு என்னது பிரச்சனை, நீங்க சொல்லணும். நீங்க வீட்டுக்கு போன வரோம், அவர் தேடிய ஆளை அனுப்பி அவர் தந்தார் நான் வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அவர் தந்தாரு நான் வாங்கிட்டு வந்த உனக்கு, நீ விளங்குற நேரத்தோடைய நீ விளங்க, நீவனுக்கு அதுல உரிமை என்னது இல்ல. அப்ப நான் சொல்லிடணும் அவர்கிட்ட, உனக்கு உரிமை இல்லாத பகுதி என்ன செய்ய, அதை நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறது. இது நம்ம மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு எடுக்க கூடாது, சட்டம் என்ன, அன்பளிப்பு வாங்க கூடாது. அதுக்காக வேண்டி அடுத்த வீட்டில் உள்ளவர் வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்வதற்கு அன்பளிப்பு தர அளவு வாங்க கூடாதுன்னு ரசூல் சொல்லல. நீங்க வந்து இன்றைக்கு சவுதி அரேபியால வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விகள் உண்டு, ஆசிரியர்களுக்கு அன்பளிப்பு மாணவர்கள் கொடுக்கலாமா? பணம் கொடுக்கிற யாரு? கவர்மெண்ட். அவங்க ஆசிரியர் தொழில் வந்து கவர்மெண்ட் தொழில். அப்ப ஆசிரியர்களுக்கு கொடுக்கலாமா? நமக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. இது ஆசிரியருக்கு அன்பளிப்பு மாணவர்கள் கொடுத்தா தான் நல்லது, மாணவர் கொடுத்தா தான் நல்லது, கொடுக்காத மாணவருக்கு ஆபத்து. மாணவர்கள் கொடுத்தா நல்லதுதான், கொடுக்காத மாணவனுக்கு ஆபத்து. ஒத்தன் இருக்கிறான்னு வைங்களே, அவன் வறுமையிலே இருக்கிறான், நல்ல பணக்கார புள்ளலாம் எப்ப பார்த்தாலும் அன்பளிப்பு அன்பளிப்பு அன்பளிப்புன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது முக்கியமான இடத்துல அன்பளிப்பு பவர்ஃபுல்லா வரும். அப்படித்தானே, நம்ம பாஸ் ஆகி ஆக வேண்டிய இடங்கள்ல அன்பளிப்பு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கும். இந்த ஏழை மாணவன் உட்கார்ந்துட்டு அவனை பார்த்தாலே என்னது, படி ஒழுங்கா, எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டு நீ என்னமா சொல்லுங்கம்மா அப்படின்னு என்ன செய்யறது, நடந்துகிறது, நடந்துகிறதா இல்லையா ஸ்கூல்ல நடக்குது. கேட்டா என்ன, அன்பளிப்பு ஹலால் வாங்கினோம்ன்றது. அன்பளிப்பு ஹலால் வாங்கினேதான் உன பேச்சு மாறிச்சே, பேச்சு மாறும். நீ மாறன்னு நினைக்காட்டியும் பேச்சு என்ன செய்யும், மாறும், வாங்க கூடாது. ஆனா ஷேக் அப்துல்லா இப்னு ஜிப்ரீன் மட்டும் என்ன சொன்னாரண்டா, இவருக்கு நம்பிக்கை இருந்தால் நான் உண்மையிலே அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கை தான் வாங்கலாம்டா. அல்லாஹுவால அது தவறு. சவுதி அரேபியாவுடைய மற்ற ஷேக் பின் பாஸ் புனு ஹுசைமின் போன்ற மற்ற அறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்கக்கூடாது. நீங்க என்ன செய்யக்கூடாது, மாணவர்கள்ட்ட இது தரப்படுது அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாது. மாணவர்களோ மாணவர்களுடைய தந்தைமார்களோ தரக்கூடிய அன்பளிப்பு வாங்க கூடாது. இது ஆசிரியர்மார்கள் சில வேலை என்னது, இது என்னடா இது, ஏன்டா இந்த பேனுக்கு வந்து நினைச்சிடக்கூடாது, விளங்கிட்டா. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நம்ம வாங்குவதனால மாணவர்களுடைய என்ன செய்யும், மாணவர்களை கூட நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. இதுல நான் உனக்கு மிச்ச சப்போர்ட்டா இருப்பேன் என்ற, நான் எல்லாருடைய சமமாக இருப்பேன் என்பது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த ஒரு வார்த்தை சொன்னார், அநியாயக்காரன் அவரிலே ஆசை கொள்ளக்கூடாது. நாங்க இந்த வசனம் விளங்குதா, அநியாயக்காரன் ஆசை கொள்ளக்கூடாது. நாங்க என்ன இப்ப நீங்க இப்படி வாங்குறீங்க அப்படின்னா உண்மையிலே ஏழைக்கு பயம் வந்துடும், இவனுக்கு ஆசை வந்துடும், கொஞ்சம் பேசிக்கலாம், அவனுக்கு பயம் வந்துடும். நம்ம எப்படி பேசுறது, நம்ம ஒண்ணுமே என்ன செய்யல, கொடுக்கவில்லை. இதே உங்களுடைய நிர்வாக கேட்டுக்காதாரம், இது உங்களுடைய நிர்வாக கேட்டுக்காதாரம். ஏழை என்ன நினைக்கணும் தெரியுமா, பேசலாம் அவர்கிட்ட, அவர்கிட்ட தாராளமா பேசலாம், நான் அவரை நடைமுறையை கண்டிருக்கிறேன் என்று அவன் தானா நினைக்கணும், தானாக என்ன செய்யணும் நினைக்கணும். இது அப்படி அல்ல, பேச பயப்படுறான், கண் போமா நம்மளுக்கு கிடைக்காதுடா அப்படின்னு. அவர் நீதியானவரா கூட இருக்கலாம், உண்மையிலே அவர் நீதியானவர், ஆனா பயப்படுறான் அவன். அநியாயக்காரன் ஆசைப்படுற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எங்களது நடைமுறையை வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். பாருங்க, எங்களுக்கு தெரியும், அதாவது மிஸ்வரிபின் மக்ரமா ரலியல்லாஹு அன்ஹு நான் சொல்லியிருக்கிறேன், மிஸ்வரிபின் மக்ரமாக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்க வேண்டிய ஒரு தொகை வந்து லேட் ஆயிட்டு, ஏதோ ஒரு காரணமாக வீட்டுக்கு மகனை கூட்டிட்டு போறாரு. மிஸ்வர் மகன் மக்ரமா கொஞ்சம் வஃகீஹுல்கை சித்தா, கொஞ்சம் கடுமையான தன்மை உள்ளவர். அவர் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் கூப்பிடுன்ற வீட்டு வாசல போய் நாதி ரசூலுல்லாஹி கூப்பிடுங்க, மகனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, உங்களுக்காக நான் எப்படி ரசூலுல்லாஹி வாங்கன்னு கூப்பிடுறது, நான் கூப்பிட மாட்டேன்ட்டாரு. மகன் என்ன சொல்லிட்டாரு, நான் அழைக்கலாம் மாட்டேன்டா. அவர் சொன்னார் என்ன தெரியுமா, அவர் பேசின ஸ்டைலே வேற, ஆனா சொன்னார், நாதிஹி ஃபஇன்னஹு லைஸ பிஜப்பார், கூப்பிடுங்க அவர் பெருமைக்காரர் இல்ல, அவர் வருவார் அப்படின்னு. அவரு பெருமைக்காரர் இல்ல, அவர் வருவார் என்ன, இது இருக்கணும் அப்படி நம்மளே நினைக்கணும். நம்ம நேர்மையாக நடக்கிறது என்றதை நம்ம சொல்லாம தெரியணும். நான் நேர்மையானவன், நான் நேர்மையான சொல்லி நேர்மை இல்லாம இருப்பான் கொஞ்சம் பேர், சொல்லாம நீ நேர்மையானவன் தெரியணும், சொல்லாம நீ நேர்மையானவன் தெரியவே. அன்புள்ள சகோதரர்களே, இதை என்ன செய்யும், நீங்க வந்து ஜக்காத்து வாங்கினர்களோ கவர்மெண்ட் ஊழியர் வந்து இப்படி அன்பளிப்புகள் வாங்கினாரண்டா, அதுக்கு பேர் இஸ்லாத்த பேர் என்ன, லஞ்சம். அதுக்கு பேர் லஞ்சம், நீ வாங்க கூடாது. என்றைக்கே ஒரு நாளைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலை அதை என்ன செய்யும், அது உண்டாக்கும். இது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு சொல்றது. ஆனா நம்ம ஆசிரியர் தினம் வச்சு அதைத்தானே வாங்கிட்டு, ஆசிரியர் தினம் என்று வைத்து அந்த டைம்ல என்ன செய்யறது, அன்பளிப்பு. அதுக்கண்டே ஒருத்தன் தயார்படுத்தி விட்டா, யாரும் கவலைப்படாதீங்க, என்ன இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்துருது, எல்லாரும் அதை எடுத்துட்டு போய் கொடுத்துருது, முடிஞ்சு போ பிரச்சனை என்னது, முடிஞ்சிட்டு என்ன சொல்றோம். ஆனா அந்த நேரத்தில் பாக்குறாங்க, யார் நம்மளுக்கு கூட தாரா, யார் நம்மளுக்கு குறையத்தாரான சில தவறான ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்கள் சொல்லல, நேர்மையான ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறாங்க, தவறான ஆசிரியர் பார்க்கிறாங்க. இது என்னது? பிழையான ஒரு நடைமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பண்புள்ள சகோதரர்களை பாருங்க, இது எவ்வளவு தெளிவா இருக்குது. சரி, இந்த ஹதீஸ்ல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த ஹதீஸ தவறான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெண்ணுக்கும் ஆணுக்கு திருமணம் நடக்கிற நேரத்தில் பெண் பக்கத்தால ஆணுக்கு சப்போர்ட்டிவாகவோ அன்பளிப்பாகவோ ஏதோ ஒன்று கொடுக்கறாங்க. சீதனமிடம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சீதனமிடம் என்ன? குர்ஆன்ல இதுதான் சீதனமிடம். எங்கே வந்திருக்குதா? இல்ல. ஹதீஸ்ல சீதனமிடம் ஏதா இப்படித்தான் வந்திருக்குதா? வரல. நம்ம சீதனத்துக்கு வச்சுக்கிற வரையில் இருக்கிறது அல்லாஹ் மகர் கொடுங்க நேரத்தில் நீங்க வாங்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மகர் கொடுங்கன்றான். கொடுக்கற நேரத்தில் நீங்க தாங்கன்னா அது இறைவனுடைய கட்டளை தலைகிறாங்க. என்ன செய்யறது? நடத்துற மாதிரி. இதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? கூடாதுன்றோம். நல்லா புரிஞ்சுங்க. சீதனம் குரான்லயும் வரல, ஹதீஸ்லயும் வரல. நம்ம கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம், கொடுங்க நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, தாங்கன்னு எடுக்கக்கூடாது. அன்பளிப்பு தந்தா என்னன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது அன்பளிப்பு அல்ல, எடுக்கக்கூடாது. சீதனம் அது நீங்க எதாக எடுத்தாலும் சரி, பணமாக எடுத்தாலும் சரி, டிரெஸ்ஸாக எடுத்தாலும் சரி, நலமாக எடுத்தாலும் சரி, வீடாக எடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு மனவீத்தான நிர்பந்தத்தை கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் என்ன? சீதனம் என்ற பகுதிக்குள்ள வரும். ஆனா பெண் தரப்பால் என்ன செய்யறாங்கன்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருக்கலாம், சாதாரண மனிதரா இருக்கலாம், மகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்ன செய்யறாரு, ஏதாவது கொடுக்க, இது வாங்கக்கூடாதுன்றாங்க. அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். எந்த ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, தந்தையிலே தாயிடே வீட்டில் உட்காரட்டுமே அவர் வருதான பாப்போம். அப்ப ஜக்காத்து கலெக்ட் பண்ண போனதுனாலதான் இது கிடைக்குது, திருமணம் என்று போனதுனாலதான் உனக்கு கிடைக்குது. எனவே அதுவும் கூடாது, இதுவும் கூடாது. இது வந்து எந்த ஃபிக்ஹுல விளங்கல, எந்த முடி எப்படி இஸ்திம்பாத் எடுத்தாங்கன்னு விளங்கல. சரி, அப்படியே அந்த ஹதீஸ் ஆதாரம் வச்சா கூட அந்த ஹதீஸ்ல எடுக்கலாம் எடுத்துக்கிட்ட ஆதாரம் வைக்க, வாப்பா உம்மா வீட்டுல இருந்து பாக்கட்டும் வருதான் பாப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க, வருதா இல்லையா? பாப்பா உம்மா வீட்டுல இருந்தா வருமா வராதா? இந்த சொத்து வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, உண்ட ஊட்டு விஷயமா இருந்தா வரும், நீ நாட்டு விஷயத்துல உட்கார்ந்து கண்டு உனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாதுன்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த ஹதீஸ கொண்டு நீங்க ஆதாரமா வச்சீங்கன்னா பிளஸான ஆதாரமா தான் என்ன செய்யும், வந்து முடியும். வீட்டுல இருந்து பாக்கட்டும் வருதான்னு பாப்பாங்க சொன்னாங்க, வருது. எதுக்கு வருது? கவர்மெண்ட்ல ஊழியனாக இருந்தா வரல, சொந்த விஷயமா என்ன செய்யுது, வருது. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னது எதுக்கு மட்டும் வராதுன்னு தான் ரசூலுல்லாஹி சொல்ல வராங்க. எதுக்கு மட்டும் சொன்னாங்க? கவர்மெண்ட்ல நீ ஊழியனாக இருந்தா நீ கவர்மெண்டோட என்ன செஞ்சுக்கணும், அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனது அர்த்தம். எனவே அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் அன்பளிப்பு தான் குர்ஆன்ல சொல்றான். மனைவி கொடுக்கக்கூடியத அன்பளிப்பு அவர்கள் மனம் உந்து உங்களுக்கு ஏதாவது தந்தால், மிக முக்கியமான பாயிண்ட் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. என்ன சொல்றான்? அதாவது தீபுன் நஃப், மனம் உந்து தந்தால், அங்க தருதல் மட்டுமல்ல மனம் உந்து தந்தால் நீங்கள் தாராளமாக என்ன செய்ய, சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது திருமணத்துக்கு முந்தி மட்டுமல்ல, திருமணத்துக்கு புறவும் அவங்க எப்படி தந்தா நீங்க சாப்பிடலாம், மனம் உந்து தந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். மனம் உந்து தரப்படாது விட்டால் சாப்பிட கூடாது என்பது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இதுல சொல்லி காட்டுறான். ஆனா மனம் உந்து தந்தாலும் ஹராம்ன்றா, இது வந்து அதிக பிரயத்தனம் அர்த்தம், இது வந்து அதிக பிரயத்தனம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இது முக்கியமான, உங்களுக்கு சில இன்னும் நிறைய பகுதி இருக்குது வாங்கக்கூடாத விஷயம். இஸ்லாமிய அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஆட்சியாளர்கள் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹி தவிர ஆட்சியாளர்கள் அன்பளிப்பு வாங்க கூடாது. யார் வாங்கணும்? ஆட்சியாளர் மட்டும்தான் என்ன செய்யலாம், வாங்கலாம். மற்றவர்கள் யாரும் வாங்கக்கூடாது. எந்த அளவுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அடுத்த நாட்டுக்காரர் வந்து, அதாவது இந்த என்னது டிப்ளமாசியன்னு சொல்லுவாங்க, ஜியாரா டிப்ளமாசியா, என்னது உத்தியோகபூர்வ சந்திப்புகள், ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாரு. இவர் வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னா, வீட்டுக்கு தர சில அன்பளிப்புகள் இருக்கு. என்ன, மனைவி கண்ட ஏதாவது கொடுத்துருப்பாங்க, தாய்க்கு ஏதாவது டிரெஸ், தாய்க்கு துணி கொடுத்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்தா வாங்கிட்டு என்ன செய்யலாம், போகலாம். ஒரு பெரிய அன்பளிப்பு தாராங்க, ஒரு கோடி, உடனே நம்ம நம்ம வீட்டுக்கு தான் அடுத்த அத்திவாரத்தை உடனே செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. இது எதுக்கு? நேர பைத்துல் மாலுக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். நேர பைத்துல் மாலுக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பிவிட வேண்டிய விஷயம். இதனால ரசூலுல்லாஹிக்கு தவிர அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, எனக்கு கூடாது. அன்புள்ள சகோதரர்கள், இந்த ரெண்டு மூணு சட்டங்களுக்கு அதோட முடிச்சிருந்தேன். அடுத்ததாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதியாவை வாங்குவார் என்பதற்கான ஒரு அழகான செய்தி என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில வீட்டுக்கு வராங்க, வந்து பார்த்தா நேர கிச்சனுக்கு போனாங்க, அடுப்பு இருக்குது, அடுப்பு பாக்குறாங்க, ரைட், பானை இருக்குது, பானையில இறைச்சி இருக்குது, பானையில இயல்பான கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பானையில வாசல்ல வந்து உட்கார்ந்த, சில கணவன்மார் அப்படி இல்ல, வாசல்ல உட்கார்ந்துக்கிறது எங்க சாப்பாடு காணும் அப்படின்ட்டு, நம்ம ஹோட்டலுக்கு போன மாதிரி நினைச்சா, ரசூலாங்க போனாங்க, பானையை பார்த்தாங்க, இறைச்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க, ஒன்றும் சொல்லல. ஆனா வெறும் ஆனந்தும் ஆணவும் இந்த ரொட்டி மட்டும் வருது, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா அலம் அரல் புர்மா வஃபீஹா லஹ்ம், நான் இறைச்சியோட பானையில பார்த்தனே ரசூலுல்லாஹ், இறைச்சியோட பானையில பார்த்தனே நாங்க. அப்ப மனைவிமார் வீட்டுல சொன்னாங்கன்னா அது வந்து பரீராவுக்கு சதக்காவா கிடைச்சது, அவங்க எங்களுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. சதக்கா தான் நீங்க சாப்பிடக்கூடாது, சதக்கா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவங்களும் சாப்பிடக்கூடாது. யாரு அதாவது அந்த மனைவி அவங்க யாருக்கா என்ன செய்யணும், கொடுக்க அன்பளிப்புக்கு வச்சுக்கிறோம், அப்படி யாருக்கா கொடுக்க வச்சுக்கிறோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இயலஹா சதக்கா வலனா ஹதியா, அது அவங்களுக்கு தான் தர்மமா கிடைச்சது. அவங்க எங்களுக்கு எதுக்கு தந்தாங்க, நீங்களும் பரீராவும் ஆயிஷாவும் மிச்சம் உறவு, அந்த கிஃப்ட்ல அவங்க என்ன செஞ்சாங்க தந்தாங்க, மாறிச்சு. அதை என்ன செஞ்சுட்டு தகவல் அல்லது இஸ்திஹாலா இன்னொண்டா மாறிட்டு. எனவே நீங்க தாராளம் என்ன செய்யலாம், அதை சாப்பிடலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை பாக்கிறோம். எனவே ஒருத்தர் வந்து ஹராமா உழைக்கிறாரு, அவர் வந்து ஹலாலா உழைக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் தந்துட்டாரு, அதை நம்ம வாங்குறது அசுல்ல என்னது ஹராம் இல்ல, அசுல்ல ஹராம் இல்ல, ஆனா நமக்கு தாரதே அவர் நம்மளை பத்தி எதுவும் பேசக்கூடாது ஹராம் ஆயிரும். எப்படி இந்த மௌலவிக்கு நல்லா கொடுத்துருவோம், நம்ம மிம்பர்ல வட்டிக்கிட்டே செய்ய மாட்டாரு, பேச மாட்டார்ன்ற நோக்கத்திலே அவர் தாராருங்களே, அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நோக்கத்தை விளைக்கிறோம், அவர் தார நோக்கம் நம்மளுக்கு என்ன, நம்ம வாங்குறது பேசுறதுன்னு இருக்க கூடாது, அப்படின்னு நினைக்க கூடாது. என்ன அவர் தார நோக்கம் நம்மளுக்கு விளங்குது, வாங்குற மாதிரி வாங்கிக்கிறது பேசுற மாதிரி பேசிக்கிறேன்னு நினைக்க கூடாது, இருக்க கூடாது. நீங்க தார நோக்கம் எனக்கு வாணான்றோம், அவருக்கு வந்து என்னது நம்ம அந்த ஹைபத்தை என்ன செஞ்சிடணும், நம்ம பாதுகாத்து விட வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பளிப்பு சம்பந்தமான ஒரு அருமையான ஒரு செய்தி. அடுத்தது கடைசியாகவும் இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அன்பளிப்பை வாங்குதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திய ஒரு விஷயம், வலியுறுத்திய விஷயம். அதாவது அன்பளிப்பை மறுக்க வேண்டாம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அன்பளிப்பை வாங்குறதுன்றது ஒரு நல்ல ஒரு செயல் இல்ல அப்படின்னா நினைக்கிறாங்க. இல்ல, அன்பளிப்பை வாங்குவது உங்களோட பணிவுக்கு ஆதாரம், உங்களுடைய பணிவுக்கு ஆதாரம். எல்லாரும் நம்ம நின்றுட்டு ஒருத்தர் வராரு, நாங்க ஒரு பேனை பிடிங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், பேனை தர நம்ம வாங்கினா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என்ன செய்யும், நம்ம பேனை இல்லாதவன நினைச்சிருவாங்களோ. நீங்க வாங்குறீங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க பணிவானவர்னு அர்த்தம், நீங்க பணி. எப்ப நீங்க பிழையானவர்னா பேராசப்பட்ட பேனைய தாரான என்று நினைச்சாதான் என்னது, நீங்க வந்து மோசமானவர் அர்த்தமே தவிர, பேனைய நீங்க வாங்கினா அது என்ன செய்யாது, அது வந்து மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலாக, அன்பளிப்பு தார நேரத்தில் அதை நம்ம வாங்கினோம்னா நம்ம பணிவுக்கு ஆதாரம். அவ்வளவு மிகப்பெரிய தூதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு ஆட்டை அனுப்பிடுவாங்க, ஆடு 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 வரும், ரசூலுல்லாஹ் பால் கறந்துடுவாங்க, பால் கறந்துட்டு ஆட்டை என்ன செய்வாங்க திருப்பி அனுப்பிடுவாங்க, ஆடு வந்து அவங்களுக்கு தெரியும், அனுப்பி விட்டவங்களும் தெரியும், ஆனா ஆடு வரும், அதுக்கு பேர் அரபு, அந்த அரபுடைய பேரை சொல்லுவாங்க மணிஹா, அதுக்கு பேர் என்ன மணிஹா என்று பெயர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணிஹான்ற ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இன்னும் சில வளமே இருக்கலாம், இன்றைக்கு ஆடு திரும்பி வருமானு தெரியாது, ஆனா மணிஹான்றது வந்து ரசூலான காலத்துல என்ன செய்வாங்கன்னா ஆட்டை அனுப்பி விட்டா அவங்க தேவையான அளவுக்கு கௌரவமா செய்யறது, பாலை கறந்து இன்னாங்க பால் தந்தாங்க அப்படின்னு கொடுக்காம ஆடு போகும், அவங்க பாலை கறந்துட்டு ஆடு என்ன செஞ்சிருவாங்க திருப்பி அனுப்பிடுவாங்க. இது இருந்தது, ரசூலுல்லாஹ் அதை கறந்து கொள்வாங்க. ஆயிஷா தெளிவா சொல்றாங்க, எப்படி உங்களுக்கு வந்து வாழ்க்கை போச்சு அப்படி என்று உர்வத்தி பின் ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹு தனது தாத்தாவுடைய மகன் கேட்கிற நேரத்தில் சொன்னாங்க, அல்லாஹ் சுதான் ஈத்தபலமும் தண்ணீரும் அது அல்லாம சில அன்சாரிகள் அன்பளிப்பு தருவாங்க, அதை சாப்பிட்டு தான் நாங்க செஞ்சோம் வாழ்ந்தோம்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப இயல்பா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அன்பளிப்பு வாங்குறது என்பது எங்களுடைய அன்பளிப்பு கேட்கறதல்ல, எதிர்பார்க்கறதும் அல்ல, வாங்குவது தருகிற நேரத்தில் வாங்குவது என்பது எங்களோட பணிவை என்ன செய்யும் எடுத்துக்காட்டும். எப்படிப்பட்ட ஒரு பொருளை தந்தாலும் ஜஜாக்கல்லாஹு கைராண்டு வாங்குறது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், உண்மையிலே அவர்டையும் உங்களை பற்றிய ஒரு அன்பை என்ன செய்யும் வளர்க்கும், ஒரு பணிவான ஆள் என்று சொல்லி. அதே போல என்ன எங்களுக்கும் என்ன செய்யும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், அதுல இருக்கு நம்ம அவடத்தை வாங்கணும் மகிழ்ச்சி படுத்தினோம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அன்பளிப்போடு. இது ஒரு பிரதான நோக்கம், அன்பளிப்பு விஷயத்தை வாங்குவது பணிவு. ரசூலுல்லாஹ் குறிப்பா மறுக்க மாட்டாங்கன்னு காணலா எருது தீப், வாசனை கொடுத்தா வாங்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க, வாசனை கொடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டார்கள், வாசனை கொடுத்தா மறுக்க மாட்டாங்க. அத்தர் பூச வர்றாரு போத்திலே வாங்கி எடுத்துறல, பூசுறாரு வாங்கிக்கிறோம், அல்ல அன்பளிப்பாக அதை தாராரு ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் நம்ம நல்ல வாசனை பூசிட்டு வந்து இப்போ ஒருத்தர் நோமலான வாசனத்தை அதை அப்படியே கெடுத்துரு அந்த வாசத்தை, ஆனால் நம்ம என்ன செய்யணும், வாசத்தை கெடுத்தாலும் சரி அது ஒரு சும்னா தானே, வாங்கி நம்ம என்ன செய்ய வேண்டியதுதான், எடுத்துக்கொள்ள வேண்டியதான். நம்ம நாடுகளில் யூஸ் பண்ணக்கூட மட்டும் பாத்துக்கலாம், ஏன்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய இருக்கிறாங்க, இதை பிடிக்க மாட்டாங்க, நேர ஹெடக் விளங்கிட்டானே தலைவலியா என்ன செஞ்சிடும், அது மாதிரி பஸ்ஸுகளில் போற நேரம் சில விஷயங்கள் அவதானிச்சுக்கணும். ஆனா வாங்குறதுல என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணலா இருந்து தீப அப்படின்றத பாக்கலாம், அன்பளிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் அப்படி என்ற அந்த ஒரு பிரதானமான பார்ப்பு. இது எதுக்கு ஆதாரம், பணிவுக்கான. இன்னொரு பகுதி, அன்பளிப்பு கிடைத்து விட்டால் நல்ல முறையில புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் தான் எங்களுக்கு எல்லா விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க மனிதர்களை காரணமாக்குகிறார். எல்லா விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க யார காரணமாக்குறான்? மனிதர்களை காரணமாக்குகிறான். ஆனால் மனிதர் அந்த மனிதர்கள் சேர்த்தவங்க என்ன நினைச்சுக்கணும்னா, நான் இவருக்கு என்ன செஞ்சுக்கிறேன், ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிக்கிறேன், எனக்கு கூலி தரணும், அதோட முடிச்சிடணும். ஹெல்ப் பண்ண ஞாபகம் இருக்கின்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ள கூடாது. சும்மா போவாரு, அவர் சலான் சொல்லாம பேத்துருவார், இவரே காணாம போயிடுறது. சரி, இவர் காணாம போறாரு, அவர் அந்த மனநூல் அங்கே போயிடுவார், சலான் கூட சொல்லாம போறானே, நீ முகத்து திருப்பி நான் என்ன செய்வோம் அப்படியா இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்க்கறது அர்த்தம் எந்த அளவுக்கு என்றால், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, துவா கேளுங்க என்று சொல்றது கூட கூலி எதிர்பார்ப்பது. துவா கேளுங்கடா என்ன கூலி எதிர்பார்க்கறது? அவருடைய நேரத்தில் ஒரு பகுதியை நீங்க என்ன செய்றீங்க, எடுக்கிறீங்க, கொடுத்துருங்க போயிருங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்யட்டும், கூலி தரட்டும். ஆனால் வாங்கினவர் வந்து அல்லாட்டி டிரெக்ட்லி வாங்கின மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. வாங்கினவர் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது? அல்லாட்டி அவர் கொடுத்தாரு, அவரோட வேலை முடிஞ்சது, வெறும் போஸ்ட்மேன், என்ன மாதிரி இவர் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த உலகத்துல முயற்சிக்கு ஒரு பங்கிருக்கு, அவரோட உழைப்புக்கு, அவர் பட்ட கஷ்டத்துக்கு, அவர் செலவழித்த செலவழிப்புக்கு பங்கிருக்கா இல்லையா? அந்த அதை நன்றியோட நடந்து கொள்ளணும். மல்லம் எஸ்குரின்னா எஸ்குரில்லா, யார் அல்லாவுக்கு நன்றி, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை, அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தவில்லை. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சுனியா இலைஹி மஅரூஃப், யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் செய்யப்பட்டால், பல் யுகாஃபிஹு, அவர் அதுக்கு பதிலாக இன்னொன்றை செய்யட்டும். ரசூலுல்லாஹோட வளமை என்னன்னா, அன்பளிப்பு கிடைச்சா பிரதி அன்பளிப்பு ரெடி ஆக்கிவான். உடனே அல்ல, ஒருத்தர் அன்பளிப்பு தாராரு, உடனே மத்தவ தூக்கி கொடுத்துட கூட விளங்கிட்டான், அது வந்து அவனை மறுக்கிறதுக்கு சமம். அதல்ல அர்த்தம், இன்னொரு நாளைக்கு அதை ஞாபகம் வச்சு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இது ஜாஹிலிய மக்கள்கிட்ட கூட அந்த பண்பு இருந்துச்சு. அபூ, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ஹுதைபியால வச்சு என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உம்ஸுஸ்பி பிதர்ரி பாத்தனு சொன்னாங்க, அதாவது மோசமான ஒரு வார்த்தை அது உண்மையிலே. ஆனா அபூபக்கர் தான் ஆத்திரத்துல சொல்றாங்க அந்த இடத்துல என்ன, அதாவது பதிலுடைய அபத்த சுபச்சிக்க அப்படின்னு சொல்லி அவங்க நடந்து கொண்ட முறையில் ஆத்திரத்துல சொல்றாங்க. அப்ப உருவத்தி மூணு மசூத சகஃபி அங்க இருக்கிறாரு, அவர் ஜாஹிலியா காலத்துல இருக்கிறார், அந்த காபிரா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அபூபக்கரே நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, அந்த ஹெல்ப்புக்கு நான் பிறவி விவகாரம் எதுவும் இதுவரைக்கும் என்ன செய்யல, அப்படி மட்டும் இல்லைன்னா இதுக்கு பதில் சொல்லி இருப்பேன், ஆனா பிறவி விவகாரம் செய்யல, இதுக்கு அது சமமாகட்டும். சுபஹானல்லாஹ், என்ன இதற்கு அது சமமாகட்டும், நான் இதை பொறுத்தனே அது சமமாகட்டும். இதுதான் ஜாகிலியான், நம்ம இதை ஜாகிலியான்றது இதுதான் ஜாகிலி. அப்ப நம்ம ஜாகிலியதை பாத்துக்கங்க. அதனாலதான் அறியாமை காலத்தின் அழகிய பண்புகள் ஒரு தனித்தலைப்புல ஃபுல்லாத என்ன செஞ்சேன், பேசினேன், முழுமையாக அவங்களோட அழகிய பண்புகள் என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களை, நீங்க என்ன பார்த்துக் கொள்ள வேண்டும் சொன்னால், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி இல்லை என்று சொன்னால், அவர் மனம் குளிர்கின்ற அமைப்பில் அவருக்கு ஏதாவது வார்த்தைகள் என்ன செய்ய சொல்லிவிடுங்கள். உதாரணமா அன்பளிப்பு வாங்கிட்டு தந்து தராத மாதிரி வேற சைட்ல உட்காந்துட்டீங்க, அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு என்னது, இந்த மாதிரி நடந்து கொள்றது இருக்குதானே, உனக்கு உனக்கு எல்லாம் கடைசி உறவு தான், அன்பை என்ன செய்யாது வளர்க்காது, அந்த அன்பை அவர் உணர்கின்ற அமைப்புல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. அதே நேரம் ஒரு ஹதீஸ் வரது இவனே என்பார்ல, வாய்ப்பானது ஜசாக்கல்லாஹு ஹைரான் சொல்லிவிட்டால் அது ஈக்குவல் ஆகிவிடும், ஜசாக்கல்லாஹு ஹைரான் சொல்லிவிட்டால் ஈக்குவல் ஆகிவிடும் என்று வரும், அது பலகீனமானது. ஜசாக்கல்லாஹு ஹைரான் நபித்தோட சொன்ன செய்திகள் சஹி முஸ்லிம்ல வருது, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னதாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்னது, பலகீனமான செய்திகள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த எல்லா செய்திகளும் ஹதியா என்ற பகுதியோட மிக பிரதானமான செய்திகளை கொஞ்சம் மெதுவாகவும், மற்ற பகுதிகளை மிக வேகமாக என்ன செய்தேன், நான் சொல்லி முடித்தேன். ஆனால் இது அல்லாமலும் நான் ஏற்கனவே சொன்னது போல அன்பளிப்புகள் சம்பந்தப்படுகின்ற இன்னும் பல பகுதிகள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன. யார் யார் அன்பளிப்புகளை திருப்பி வாங்கலாம் என்பதில், யார் வாங்கலாம், கணவன், அதாவது தந்தை மகனிடத்திலிருந்து என்ன செய்யலாம் அன்பளிப்பை திரும்பி வாங்கலாம், மனைவி கணவனிடத்திலிருந்து அன்பளிப்பை திருப்பி வாங்கலாம். நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம் எப்படி, ஏனென்றால் 75% மனைவி தீர்ந்து பைபோசா தான் அன்பளிப்பு என்ன செஞ்சிக்கும், திருமணம் முடிச்சவரை கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் எல்லாம் அப்படி போயிருக்கும். அதனால உமர் ரதியல்லாஹு அன்ஹு வழியா ஒரு அசர் வருகிறது, அதாவது திருப்பி வாங்க அனுமதிக்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல யார சொல்றாங்க, பெண்களையும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. காரணம், அவர்கள்ட்டிருந்து அவர் பெண்கள் உண்டில் ஆசையுடனும் அல்லது அச்சத்துடனும் தான் கொடுப்பார்கள், உமர் ரதியல்லாஹு அன்ஹு. எனவே அச்சம் என்கின்ற அந்த நிபந்தனை மேலோங்கி அந்த அன்பளிப்பு என்ற பெயரில் அது வாங்கப்பட்டிருந்தால் அவங்க என்ன செய்யலாம், திருப்பி வாங்குவதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னார். தந்தை மகனிடத்தில் என்ன செய்யலாம், அன்பளிப்பை திருப்பி வாங்கலாம். அதே போல அன்பளிப்பு மீராசா வந்தா, மகன் வாப்புக்கு ஒரு பெரிய அன்பளிப்பு கொடுத்துட்டாரு, அல்லது மனைவி கணவனுக்கு பெரிய ஒரு அன்பளிப்பு கொடுத்துக்கிறாங்க, கணவன் மௌத்து சொத்துல பங்கு என்ன செய்ய ரிட்டர்ன் அங்க வந்து கொடுத்த நிலைமை, அதுல ஒரு எட்டுல ஒரு பகுதி அங்க வந்துருமா இல்லையா, அல்லது நாலுல ஒரு பகுதி வந்துருமா இல்லையா, இப்ப அன்பளிப்பு தான் ரிட்டர்ன் வருது, எடுக்கலாமா, எடுக்கலாம். ஏன்னா அது இன்னொரு பகுதியாக என்ன செய்யுது, வந்து சேருவது. இப்படி திரும்பி வாங்க முடிந்த சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட பல பகுதிகள் இருக்குது. நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கீங்கன்னா, எங்களோட பிராக்டிக்கல் லைஃபோடு சம்பந்தப்பட்ட அன்பளிப்புகளை நாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஓரளவு விரிவாக பேசியிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை சிறந்த முறையில் விளங்கி அதை
நாம் அர்த்தபூர்வமாக புரிந்து தத்துவரூபமாக நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹாதமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும்.